பரிசுத்த மத்தேயு சுவிசேஷம் 24 அதிகாரம் 29 வசனம்.
நாட்களின் உபத்திரம் முடிந்தவுடனே சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் ஒளியை கொடாதிருக்கும், நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து விழும், வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும்.
அந்நாட்களில் உபத்திரம் முடிந்தவுடனே சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் ஒளியை கொடாதிருக்கும், வானத்தின் நட்சத்திரங்கள் the stars shall fall from heaven. வானத்தின் நட்சத்திரங்கள் விழுந்து போகும். And the powers of the heavens shall be shaken. வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும் என்று இந்த வசனத்திலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். அந்நாட்களில் உபத்திரம் முடிந்தவுடனே சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் ஒளியை கொடாதிருக்கும், நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து விழும், வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து விழும். The stars shall fall from heaven. வானத்தின் நட்சத்திரங்கள் பூமியிலே விழும் என்ற தலைப்பிலே உங்களுக்கு செய்தியை கொடுக்க விரும்புகிறேன். The stars shall fall from heaven. செய்தியிலே சில வேதத்திலிருந்து சில போர்ஷன்ஸ், சில பகுதிகளை காண்பித்து உங்களுக்கு பிரசங்கம் பண்ண விரும்புகிறேன். எல்லாரும் கவனமாக கவனியுங்க. சரீரத்தில் அதிக ஸ்ட்ரென்த் இல்லை, ஆனால் நீங்கள் வந்து வசனத்தை நன்றாக கவனிங்க. ஸ்டார்ஸ் ஃபாலிங் ஃப்ரம் ஹெவன். அந்நாட்களில் உபத்திரம் முடிந்தவுடனே சூரியன் அந்தகாரப்படும், சந்திரன் ஒளியை கொடாதிருக்கும், நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து விழும், வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். அப்பொழுது மனுஷகுமாரனுடைய அடையாளம் வானத்திலே காணப்படும். அப்பொழுது மனுஷகுமாரன் வல்லமையோடும் மிகுந்த மகிமையோடும் வானத்தின் மேகங்களில் வருகிறதை பூமியில் உள்ள சகல கோத்திரத்தாரும் கண்டு புலம்புவார்கள். அதனால் கொடுக்க போகிற செய்தியின் தலைப்பு த ஸ்டார்ஸ் ஃபாலிங் ஃப்ரம் ஹெவன். வானத்திலிருந்து நட்சத்திரங்கள் விழும் என்ற தலைப்பிலே உங்களுக்கு செய்தியை கொடுக்க விரும்புகிறேன். இந்த வசனங்களை வாசிக்கும் பொழுது 29 முதலிருந்து 30 முப்பத்தாறாம் வசனம் வரைக்கும் வாசிக்கும் பொழுது நமக்கு அது எப்படி தெரியுன்னா, உபத்திரவ காலத்திலே நடப்பது போல் நமக்கு தெரிகிறது. It looks like the tribulation period. இது வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்கள் வந்து கீழே விழுகிற மாதிரி நேச்சுரலாக நமக்கு தெரிகிறது. சூரியன் ஒளியை கொடாதிருக்கும், சந்திரன் இரத்தம் போல மாறும் என்று இதெல்லாம் வாசிக்கும் பொழுது நேச்சுரலாக நடக்கிறது போல் நமக்கு தெரியுது. உபத்திர காலத்தில் நடக்கிற சம்பவம் போல் நமக்கு தெரிகிறது. சோலார் சிஸ்டம், சூரிய குடும்பத்திலே நடக்கிற வேறுதங்களை நம்ம இங்கே பார்க்குறோம். அவ்விதமாக நமக்கு அது தெரிகிறது. நம்ம நேச்சுரலாகவும் எடுக்க வேண்டும், ஸ்பிரிச்சுவலாகவும் எடுக்க வேண்டும். நேச்சுரலாக 6 முத்திரையின் காலத்திலே வானத்தின் நட்சத்திரங்கள் பூமியில் விழும், சூரியன் ஒளியை கொடாதிருக்கும், சந்திரன் இரத்தம் போல மாறும், வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும், இதெல்லாம் நேச்சுரலாகவும் நடக்குது. அது எப்பொழுது நடக்கும் என்றால், மணவாட்டி மேலே எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு மகா உபத்திர காலத்திலே 6 முத்திரையின் காலத்திலே அது நேச்சுரலாக நடக்கும். அதே சமயத்தில் இப்பொழுது அது ஸ்பிரிச்சுவலாக நடக்கு. இஸ்ரேல் டைப்ஸ் சர்ச், இஸ்ரேல் வந்து சபைக்கு அடையாளமாக இருக்கிறது. அவங்களுக்கு என்னென்ன நடக்குதோ அதெல்லாம் நமக்கு நடக்குது. அவங்களுக்கு நேச்சுரலாக நடக்குது, நமக்கு ஸ்பிரிச்சுவலாக நடக்குது. வெளிப்படுத்தல் 10:1 பின்பு பலமுள்ள தூதன் வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன், அது நமக்கு நடக்குது. டேனியல் 12:1 மிகாவேல் அங்கே இறங்கி வருகிறார், அப்பொழுது யாதொரு காலத்திலும் இல்லாத மிகுந்த உபத்திரம் உண்டாயிருக்கும். அக்காலத்திலே புஸ்தகத்தில் எழுதப்பட்ட உன்னுடைய ஜனங்கள் யாவரும் மீட்கப்படுவார்கள், அது வந்து இஸ்ரவேலுக்கு நடக்குது. அல்ல இஸ்ரவேலுக்கு என்ன நடக்குதோ அது நமக்கு நடக்கு. இப்பொழுது இஸ்ரேல் ஜனங்கள் ஆறாம் முத்திரையின் காலத்திலே உபத்திர காலத்திலே அந்த நேரத்தில் என்ன ஏற்படும் என்றால் உபத்திரம் முடிந்த உடனே அங்கே வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். சன், மூன் அண்ட் ஸ்டார்ஸ் இதெல்லாமே அசைக்கப்படும். நட்சத்திரங்கள் அது கீழே விழும். சந்திரன் வந்து ரத்தம் போல மாறும். சூரியன் ஒளியை கொடாதிருக்கும். நேச்சுரலாக அது நடக்க போகுது. அது நம்முடைய காலத்தில் அல்ல. இப்பொழுது நம்ம சபையை சேர்ந்தவர்களாக இருக்கிறோம். அவங்க இஸ்ரவேல் ஜனங்களாக இருக்கிறார்கள். ரெண்டே ரெண்டு பீப்புள் தான் பைபிளில் போடப்பட்டிருக்கு. ஒன்று இஸ்ரவேல், இன்னொன்று சபை. பழைய ஏற்பாடு இஸ்ரவேல் ஜனங்களை குறிக்கிறது, புதிய ஏற்பாடு சபையை குறிக்கிறது. இல்லை அவங்களுக்கு உபத்திர காலம் முடியும் பொழுது இதெல்லாம் நடக்குது. ஆண்டவர் வானத்தின் சத்துவங்களை அவர் அசைப்பார். இப்பொழுது நமக்கு வந்து ஸ்பிரிச்சுவலாக நடக்குது. பைபிளை வந்து நம்ம வந்து வெளிப்பாட்டின்படி நம்ம அறிய வேண்டும். வானத்தின் நட்சத்திரங்கள் என்று சொல்லும் பொழுது நம்ம கண்ணால் பார்க்கிற அந்த ஸ்டார்ஸ் அது குறிக்கிறது, அது நேச்சுரல். ஆனால் ஸ்பிரிச்சுவலாக பார்க்கும் பொழுது, ஆவிக்குரிய பிரகாரமாக வெளிப்பாட்டின்படி பார்க்கும் பொழுது அந்த நட்சத்திரங்கள் யார், பசுத்தவான்களை குறிக்கிறது. கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து சொன்னார், உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணுவேன் என்று சொன்னார். ஆதியாகமம் 15:5 வாசிக்கலாம்.
அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை என்ன உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்றார்.
சந்ததி வானத்தின் நட்சத்திரங்களைப் போல இருக்கும், எண்ணி முடியாததாக இருக்கும். நட்சத்திரங்களை எண்ண முடியாது. அதே போல உன் சந்ததியை பெருக பண்ணுவேன் என்று ஆபிரகாமை சொன்னார். Look at the stars of heaven, so shall thy seed be. நீ வந்து வானத்தின் நட்சத்திரங்களை பாரு, அதே போல உன் சந்ததி இருக்கும் என்று சொல்லுகிறார். ஆதியாகமம் 13:16 என்ன வாசிக்கிறோம் என்றால், உன்னுடைய சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். Look to the dust of the earth. So shall your seed be. உன்னுடைய சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன் என்று 13 சொல்லிட்டு 15 வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். அது என்ன ஒரு ஆவிக்குரிய வெளிப்பாடு என்றால், அந்த பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன் என்று சொல்லும் பொழுது இது ஆபிரஹாம்ஸ் நேச்சுரல் சீடு, ஆபிரஹாமுடைய மாம்சப்பிரகாரமான சந்ததி. இன்றைக்கு அவங்க இஸ்ரவேல் நாட்டில் இருக்கிறாங்க. ஆனால் ஆபிரகாமுடைய ஆவிக்குரிய சந்ததி இருக்குது. நீங்களும் நானும் ஆபிரகாமின் ஆவிக்குரிய சந்ததி. ஹல்லேலூயா. தி ஃபேத் சீட் ஆஃப் ஆபிரகாம். ஆண்டவர் ஆபிரகாமுடைய மாம்சப்பிரமான சந்ததியை ஆசீர்வதிக்கிறார். இன்றைக்கு இஸ்ரேல் நாட்டை யாரும் ஜெயிக்க முடியாது. 1 கோடி பேருக்கு குறையாதான் அந்த நாட்டில் இருக்கிறாங்க. ஆனால் அந்த நாட்டை யாரும் ஜெயிக்க முடியாது. அங்கே இருக்க செழிப்பு வேற எங்கேயும் இல்லை. ஆண்டவர் அவங்கள அந்த நேச்சுரல் சீடு, ஆபிரகாமுடைய மாம்சப்பிரமான சந்ததியை அவர் ஆசீர்வதிக்கிறார். நீங்களும் நானும் ஆவிக்குரிய சந்ததியாக இருக்கிறோம். ஆபிரகாமுடைய ஸ்பிரிச்சுவல் சீடு, ஆபிரகாமுடைய ராயல் சீடு ஆபிரகாம். நம்மையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். வானத்தின் நட்சத்திரங்களைப் போல ஆசீர்வதிக்கிறார். பூமியின் தூளில் இருந்து வானத்தின் நட்சத்திரங்களுக்கு ஆண்டவர் நம்மை உயர்த்துகிறவராய் இருக்கிறார். ஆமென். இல்லை பைபிளில் நம்ம என்ன வாசிக்கிறோம் என்றால், எல்லாம் ஒரு சிம்பலாக எழுதப்பட்டிருக்குது. வெளிப்படுத்தின விசேஷத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது அதில் இருக்கிற எல்லா காரியங்களும் பழைய ஏற்பாட்டில் இருக்கு. இல்லை பழைய ஏற்பாட்டு சின்னங்களினாலே வெளிப்படுத்தின விசேஷம் எழுதப்பட்டிருக்குது. எல்லாமே நீங்கள் இங்கே வாசிக்கிறது எல்லாம் பழைய ஏற்பாட்டில் இருக்கு. ஒரு சம்பவம் விடாமல் எல்லாம் பழைய ஏற்பாட்டில் இருக்குது. பழைய ஏற்பாட்டு சின்னங்கள் மூலமாக தேவன் இந்த வெளிப்படுத்தும் விசேஷத்தை எழுதியிருக்கிறார். ஏன் அதை சிம்பிளில் எழுதியிருக்கிறார் என்றால், எலெக்ட் பீப்புள் மட்டும்தான் அதை அறிந்து கொள்ள வேண்டும். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மட்டுமே அதை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அதில் இருக்கிற வெளிப்பாடுகளை ஆண்டவர் சிம்பிள் மூலமாக, அடையாள சின்னங்கள் மூலமாக முத்திரை போடப்பட்டிருக்கிறார். 7 தூதன் வரும்பொழுது அந்த அடையாளத்துக்கு பின்னால் என்ன வெளிப்பாடு இருக்கிறது என்பதை அது வெளிப்படுத்தும் என்று ஆண்டவர் பிராமிஸ் பண்ணியிருக்கிறார். அந்த பிராமிஸ் படி இந்த கடைசி காலத்தில் 7 தூதனாகிய சகோதரன் வில்லியம் மேரியன் பிரன்காமை ஆண்டவர் அனுப்பி அந்த சிம்பலுக்கு பின்னால என்ன மீனிங் இருக்கிறது என்பதை இந்த கடைசி காலத்திலே வாழுகிற மனவாட்டிக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆமீன். அதனால தேர் இஸ் எ ஃபேத் சீட், விசுவாச சந்ததின்னு ஒன்று இருக்கிறது. தேர் இஸ் எ நேச்சுரல் சீடு, அங்கே மாம்சப்பிரமான ஒரு சந்ததி இருக்கிறது. ரெண்டு சந்ததி இப்பொழுது உலகத்தில் இருக்கிறது. அவர்கள் வந்து ஆபிரகாமினுடைய மாம்சப்பிரமான சந்ததி இஸ்ரவேல் நாட்டில் இருக்கிறாங்க. இதோ பிரஜாதிகளிலிருந்து ஆண்டவர் ஒரு மனவாட்டியை தெரிந்து கொண்டிருக்கிறார். இது ஆபிரகாமுடைய ஃபேத் சீடாக இருக்கிறோம். ஆமீன். பழைய ஏற்பாட்டில் இருக்கிற எல்லா அடையாள சின்னங்களையும் நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷத்தில் பார்க்க முடியும். ட்ரீ எதை குறிக்கிறது? மரம் என்றால் அது மனுஷனை குறிக்கிறது. ராக் எதை குறிக்கிறது? அந்த பாறை. இந்த கல்லின் மேலே என் சபையை கட்டுவேன். இந்த கல் கிறிஸ்துவாக இருக்கிறது. த ரெவலேஷன் ஆஃப் ஜீசஸ் கிறிஸ்ட், இயேசு குறித்த வெளிப்பாடாக இருக்குது. வின்ஸ் எதை குறிக்கிறது? காற்று எதை குறிக்கிறது என்றால் யுத்தம் கலவரம், அதை குறிக்கிறது. அங்கே சமுத்திரம் எதை குறிக்கிறது? மல்டிடியூட் ஆஃப் பீப்புள், திரளான ஜனங்களை குறிக்கிறது. ஆனால் அங்கே சீஸ்ன்னு எழுதியிருக்கும், சமுத்திரம் என்று எழுதியிருக்கும். ஆனால் அது எதை குறிக்கிறது? திரளான கூட்டமான ஜனங்களை குறிக்கிறது. இப்படியாக வெளிப்படுத்தின விசேஷமானது அது டிவைன் ரெவலேஷன், தெய்வீக வெளிப்பாட்டின் மூலமாகத்தான் நாம் அதை தெரிந்து கொள்ள முடியும். ஆண்டவர் யாருக்கு வெளிப்படுத்த சித்தமாக இருக்கிறாரோ அவங்களுக்கு மாத்திரம்தான் வெளிப்படுத்துவாரே ஒழிய மற்றவங்களுக்கு அதை வெளிப்படுத்தப்பட மாட்டார். இந்த வெளிப்படுத்தின விசேஷம் ஒன்லி ஃபார் த பிரைட், மணவாட்டிக்காக எழுதப்பட்ட புஸ்தகம். அதனால் சாபனத்து மக்கள் அந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை அறிந்து கொள்ள முடியாது. கர்த்தர் எவனுக்கு வெளிப்படுத்த சித்தமாக இருக்கிறாரோ அவனுக்கே அன்றி வேறொருவனுக்கும் ஆண்டவர் அதை வெளிப்படுத்த மாட்டார். இந்த மெசேஜில் இருந்தாலும் கூட ஆவிக்குரிய சத்தியங்கள் பிரதர் பென்காம் செய்தியில் தான் இருக்கிறது. ராப்சரிங் ஃபெய்த் வந்து பிரதர் பென்காம் செய்தியில் இருக்கிறது. நியூ பேர்த் பிரதர் பென்காம் செய்தியில் இருக்கிறது. ஆனாலும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மட்டுமே அதை பற்றி கொள்ள முடியும். மற்றவர்களுக்கு அது வெளிப்படுத்த முடியாது. அந்த புஸ்தகத்தை எத்தனை முறை படித்தாலும், சீல்ஸை வந்து நாங்கள் பல முறை படிச்சிருக்கணும், எத்தனை முறை படித்தாலும் ஆண்டவர் வெளிப்படுத்த சித்தமாக இருந்தால் தான் வெளிப்படுத்த முடியும். அவங்க தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டால் ஒழிய அவர்களுக்கு அது வெளிப்படுத்தப்பட மாட்டாது. யோவான் சானகன் 30 பைசா இருக்கும் பொழுது அவன் ஊழியத்துக்கு வந்தான். 6 மாதம்தான் ஊழியம் செய்தான். அவன் வந்து லுக்கிங் ஃபார் மேசியா, மேசியாவை எதிர்நோக்கி இருந்தான். நீங்கள் எப்படி 2வது வருகையை எதிர்நோக்கியிருக்கிறீர்களோ, கிறிஸ்து மகிமையிலே வெளிப்படுவார் என்று நம்ம எத்தனை பேர் நம்ம காத்திருக்கிறோம். ஆமேன். எல்லாருமே, உலகமெங்கில் இருக்கிற எல்லா கிறிஸ்தவர்களும் இயேசு கிறிஸ்து வருவார் என்று காத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவர் வந்திருக்கிறார் என்பதை அறியவில்லை. அது ஒரு ஸ்டேஜாக இருக்குது, சவுட் வாய்ஸ் ஸ்டம்பாக இருக்கிறது. சவுட் வந்து பிரதர் பென்காம் மூலமாக இந்த செய்தி உலகமெங்கிலும் போனது. இப்பொழுதும் பிரதர் பென்காம் செய்தி போய்கொண்டு தான் இருக்கிறது. அது சவுட்டாக இருக்கிறது. அது புத்தியுள்ள கனிகளையும் புத்தி இல்லாத கனிகளையும் வார்த்தையில் கொண்டு வருகிறது. வாய்ஸ் வந்து அது மணவாட்டியினுடைய சத்தம். த ஃபைனல் வாய்ஸ் டு த ஃபைனல் ஏஜ், கடைசி சந்ததிக்கு கடைசி சத்தமாக இருக்கிறது. இந்த வாய்ஸ் என்ன செய்கிறது என்றால் நம்முடைய ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறது. இந்த வாய்ஸ் 7வது தூதனுடைய செய்தியை தொடர்ந்து மணவாட்டியின் சத்தமும் போய்கொண்டிருக்கிறது. பென்காம் என்ன சொல்லுகிறார்? அண்டர் ஹர் மெசேஞ்சர் சி வில் பி த ஃபைனல் வாய்ஸ் டு த ஃபைனல் ஏஜ். அந்த செய்தியாளனின் கீழ், இது தனிப்பட்ட ஒரு மெசேஜ் கிடையாது, செய்தியாளன் கீழ் மணவாட்டி கடைசி காலத்துக்கு கடைசி சத்தமாக இருக்கிறாள். அதனால் 7வது தூதனுடைய செய்தியை தொடர்ந்து மணவாட்டியின் சத்தம் போகிறது. இந்த மணவாட்டியின் சத்தமானது மெச்சூரிட்டியில் கொண்டு வருது. ஒரு ஆத்மாவை பெர்ஃபெக்ஷனில் கொண்டு வருது. நாங்கள் வந்து இப்போ பென்காம் புஸ்தகம் படிப்போம், இந்த பாஸ்டர்கள் மெசேஜ் எல்லாம் கேட்க மாட்டோம், ஆன்லைன்லலாம் மெசேஜ் கேட்க மாட்டோம்னா மெச்சூரிட்டி அடைய முடியாது. வெளிப்படுத்தல் 22:16 என்ன வாசிக்கிறோம்? சபைகளில் வேலை சாட்சியாக அறிவிக்கும்படி இயேசுவாகிய நான் என் தூதனை அனுப்பினேன். நான் தாவீதின் மேரும் பிரகாசமுள்ள விடிவெளி நட்சத்திரமாய் இருக்கிறேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது 7வது தூதனுடைய செய்தி. எந்தூதனை அனுப்பி. அதன் பின்பு 17 வசனத்தை வாசிக்கும் பொழுது, ஆவியும் மனவாட்டி வா என்கிறார்கள், கேட்கிறவனும் வா என்பானாக, தாகமாய் இருக்கிறவன் வரக்கடவன், விருப்பம் உள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கி கொள்ள கடவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அது மனவாட்டியின் சத்தம். அதாவது 16 வசனம் 7 தூதனுடைய சத்தம், 17 வசனம் வந்து மனவாட்டியின் சத்தம். இந்த ரெண்டு சத்தத்தையும் கேட்க வேண்டும். அப்பொழுதுதான் மெச்சூரிட்டி அடைய முடியும், ரேப்சருக்கு நம்ம செல்ல முடியும். யோவான் வந்து கர்த்தருடைய முதலாம் வருகையை எதிர்நோக்கியிருந்தால், நம்ம வந்து ஆண்டவருடைய ரெண்டாம் வருகையை எதிர்நோக்கியிருக்கிறோம். அப்புறம் அங்கே ப்ராமிஸ் கொடுக்கப்பட்டது, இஸ்ரி வந்து ஒரு வித்தை பெறுவாள், ஓமன் வில் ரிசீவ் எ சீட், அவள் ஒரு அங்கே ஒரு வித்தை பெறுவாள், த சீட்ஸ் அல் ப்ரூஸ் த சர்பன் ஹெட், அந்த அந்த வித்தானது சர்ப்பத்தின் தலையை நசுக்கும் என்று ஆதியாகமம் 3:15 கர்த்தர் ப்ராமிஸாக சொல்லியிருக்கிறார். அதனால் ஏதேனிலிருந்தே மேசியாவுடைய வருகையை, கிறிஸ்துவினுடைய முதலாம் வருகையை எதிர்நோக்கி இருந்தார்கள். ஆனாலும் அது உடனடியாக வரவில்லை. பின்பு ஏசாயா 7:14 ஒரு இஸ்ரி அங்கே கர்ப்பவதியாகி ஒரு குமார், ஒரு கன்னியை கர்ப்பவதியாகி குமாரனை பெறுவார், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்களாக என்று சொல்லப்பட்டிருக்குது. எ வெர்ஜின் ஷல் கன்சீவ் எ சீடு. அதன் பின்பு ரொம்ப காலத்துக்கு பிறகு ஏசாயா மூலமாக ஒரு கன்னிகையின் மூலமாக அந்த இஸ்ரீன் வித்து வரும் என்று சொல்லப்பட்டது. பின்பு நீங்கள் லூக்கா 1:28 வாசிக்கும் பொழுது, காப்ரியல் தூதன் மரியாள் இடத்துல வந்து கிருபை பெற்றவளே வாழ்க என்று சொல்லுகிறான். உன்னிடத்தில் பிறப்பது பரிசுத்தம் உள்ளது, அது தேவனுடைய குமாரன் எனப்படும். நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக என்று இப்பொழுது அந்த ப்ராமிஸ் வந்து வர 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 நெருங்கிட்டு வந்து கடைசி அது மரியாதத்திலே அங்கே வரும் பொழுது அவள்தான் அந்த இஸ்ரீ, அவள்தான் அந்த கன்னிகை என்பது வெளிப்படுத்தப்பட்டது. ஆனாலும் யாருக்குமே தெரியாது. மேசியா பிறந்து விட்டார், ஆனால் யாருக்குமே தெரியாது, ஒருவரும் அறியவில்லை. அதை வந்து யோவான் தான் இன்ட்ரொடியூஸ் பண்ண வேண்டும் என்று அங்கே பைபிளில் சொல்லப்பட்டிருக்குது. ஏற்கனவே அது ப்ராமிஸ் பண்ணப்பட்டிருக்குது. யோவானுக்கும் அது தெரியாது. இப்பொழுது இயேசு கிறிஸ்து 30 இருக்கும் பொழுது, ஞானசானம் எடுக்கும் பொழுது கர்த்தர் யோவானுக்கு சொல்லியிருக்கிறார், ஆவியானவர் புறாவை போல யார் மேல் இறங்குவாரோ அவரே பரிசுத்த ஆவியினால ஞானசானம் கொடுக்கிறவர், அவரே மேசியா, அவரே கிறிஸ்து என்று அவனுக்கு தனிப்பட்ட பிரமாக அவனுக்கு வெளிப்படுத்தப்பட்டது. அதே போல பரிசுத்த ஆவியானவர் அங்கே இயேசு கிறிஸ்து மேல புறாவை போல இறங்குவதை அவன் கண்டு, இவர்தான் மேசியா, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி என்று சொல்லும் பொழுது அந்த ப்ராமிஸ் வேர்டு 4000 வருஷத்துக்கு பின்பு நிறைவேறினது. இப்பொழுது நம்ம புதிய ஏற்பாட்டு காலத்திலே நம்ம இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து தன்னுடைய முதலாம் வருகையை குறித்து சொன்னதை பார்க்கிலும் தம்முடைய இரண்டாம் வருகையை குறித்து தான் அதிகமாக சொல்லியிருக்கிறார். ஒவ்வொரு சுவிசேஷத்தினுடைய முடிவிலையும் அவர் தம்முடைய இரண்டாம் வருகையை குறித்து அவர் அநேக பேரபிள் மூலமாக ஊமைகளாக சொல்லியிருக்கிறார். அந்நாள் முதற்கொண்டு எல்லாருமே எதிர்நோக்கியிருக்கிறோம். God was keeping his promise. தேவன் தம்முடைய வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த கடைசி காலத்திலே கர்த்தர் இறங்கி வந்திருக்கிறார். அவர் மேகத்திலே வந்திருக்கிறார். அதுதான் 7 முத்திரையாக இருக்கிறது. 7 சீல் இஸ் த கமிங் ஆஃப் த லார்ட். அதுதான் இங்கே 7 சீல் இங்கே நம்ம பார்க்குறோம். பல்லோகத்திலே 6 அமைதல் உண்டாயிற்று. இட் இஸ் த கமிங் ஆஃப் த லார்ட். எப்படி அவர் மேகத்திலே போனாரோ அப்படியே மேகத்தில் வந்திருக்கிறார். லைஃப் மேகசினில் அது May 17, 1963 அது பிரிண்ட் ஆகி அது உலகமெங்கிலும் அந்த பத்திரிகை போனது. மர்மமான ஒரு மேகம், இவ்வளோ உயரத்தில், இதோ 26 உயரத்தில், 30 சுற்றளவு கொண்ட வெண்மேகம் அங்கே தோன்றுவதற்கு சான்ஸே இல்லை என்று அங்கே சொல்லப்படுது. மிஸ்டீரியஸ் கிளவுட், மர்மமான ஒரு மேகம் என்று பிரசுரிக்கப்பட்டு உலகமெங்கிலும் அது போனது. ஆனாலும் ஜனங்களுக்கு இன்னும் தெரியலை. உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் அதை வெளிப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால் வெளிப்பாட்டின் படி தான் நம்ம என்ன செய்ய முடியும்னு சத்தியத்தை புரிந்து கொள்ள முடியும். இங்கே வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும், வானத்தின் நட்சத்திரங்கள் பூமியிலே விழும், சூரியன் கருப்பு கம்பளியைப் போல மாறும், சந்திரன் ரத்தம் போல மாறும் என்று சொல்லப்பட்ட வேத வாக்கியம் உபத்திர காலத்தில் இனி நடக்க போகிறது. உண்மையிலே நட்சத்திரங்கள் கீழே விழும், சூரியன் ஒளியை கொடாதிருக்கும் என்று நம்ம அறிந்திருக்கிறோம். அது நேச்சுரலாக நடக்க போகுது. இப்போ ஸ்பிரிச்சுவலாக என்ன நடக்கிறது என்றால், சூரியன் வந்து இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. காஸ்பல் லைட், கிறிஸ்து வார்த்தையாக இருக்கிறார். இப்போ வேர்டு லைட் வந்து அங்கே இருண்டு போயிட்டு, லவோதிக்கியா சபையானது டோட்டல் டார்க்னஸ்ஸாக இருக்கு. இப்போ அங்கே வந்து சத்தியம் இல்லை. இதோ சந்திரன் வந்து சபைக்கு அடையாளமாக இருக்கிறது. சந்திரன் இப்பொழுது ரத்தம் போல மாறிட்டது. அது நியாய தீர்ப்புக்கு ஏதுவாக இருக்கிறது. வானத்தின் நட்சத்திரங்கள் என்று சொல்லும்பொழுது த ஸ்டார்ஸ் ஆஃப் ஹெவன், ஆப்ரஹாமின் சந்ததி வானத்தின் நட்சத்திரங்களாக இருக்கிறது. அதெல்லாம் இப்பொழுது கீழே விழுந்து கொண்டிருக்கு, ஃபாலன் ஸ்டார்ஸாக மாறி இருக்கிறது. அதனால் அது இப்பொழுது ஸ்பிரிச்சுவலாக நடந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் ஸ்டார்ஸாக வானத்திலே ஜொலிக்கிறீர்கள். நம்முடைய மணவாட்டி சபையானது பௌர்ணமியாட்டும் அது ஃபுல் பிரைட்னஸில் இருக்குது. ஆனால் சாபன சபைகள் வந்து அது சந்திரன் போலாக இருக்குது. ரத்தம் எதற்கு அடையாளம்? நியாய தீர்ப்பு கிடையாது, நியாய தீர்ப்புக்கு அடையாளமாக இருக்கிறது. இந்த சந்ததியார் இயேசு கிறிஸ்துவை இரண்டாம் முறை தங்கள் சிலுவை தங்களுடைய பிரசங்க பீடத்தில் சிலுவையில் அறைந்ததாக நான் குற்றச்சாட்டுகிறேன் என்று இன்டக்ட் என்ன செய்தியில் இப்போ பெண்ண சொல்லுகிறார். ஐ இண்டக்ட் தி ஜெனரேஷன் ஃபார் த செகண்ட் க்ரூசிஃபிகேஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் என்று பிரதர் பிரனான் சொல்லும் பொழுது, அவங்களுடைய பிரசங்க பீடத்திலே அவர்கள் அவரை சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். ரெண்டாம் முறை சிலுவையில் அறையும் பொழுது அது மன்னிக்கப்பட மாட்டாது. முதல் முறை அறிந்தால் மன்னிக்கப்படும், ரெண்டாம் முறை அறிந்தால் மன்னிக்கப்படாது. சாபன சபைகள் வந்து அன்பார்டனபிள் சீனில் இருக்கிறாங்க, மன்னிக்க முடியாத அவர்கள் பாவத்தில் இருக்கிறார்கள். தங்களுடைய பிரசங்க பீடத்திலே வார்த்தையை இந்த ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு அவங்க சிலுவையில் அறைந்து விட்டார்கள். அதனால் அவர்களுக்கு மீட்பு இல்லை. சூரியன் அங்கே ஒளியை கொடாதிருக்கும், சந்திரன் பரிசுத்தவான்கள் இதெல்லாம் ஃபாலன் ஸ்டார்ஸாக மாறியிருக்கிறாங்க. மெதடிஸ்ட் ஃபாலன் ஸ்டார்ஸ், பெண்டேகாசல் ஃபாலன் ஸ்டார்ஸ், இதை எல்லாருமே இன்றைக்கு ஒவ்வொரு ஸ்தாபனங்களும் அதில் இருக்க போதகர்கள் வந்து ஃபாலன் ஸ்டார்ஸ், விழுந்து போன நட்சத்திரங்களாக இருக்கிறார்கள். அதனால் இது ஸ்பிரிச்சுவலாக முதலாவது நமக்கு நிறைவேறுகிறது. பின்பு நேச்சுரலாக ஆறாம் முத்திரையின் காலத்தில் யூதர்கள் 144,000 பேர் முத்திரிக்கப்படும் பொழுது அந்த உபத்திரம் முடிந்த உடனே இவ்விதமான சம்பவங்கள் நடக்கும் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். இது காட்ஸ் புரோகிராமாக இருக்கிறது. இப்பொழுது ஒரு சில சம்பவங்கள் அந்த போர்ஷன்ஸை நம்ம வாசித்து அதனுடைய அர்த்தத்தை சொல்ல விரும்புகிறேன். வெளிப்படுத்தல் 12 முதல் சில வசனங்களை வாசிக்கலாம்.
அன்றி ஒரு பெரிய அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தால், அவள் பாதங்களில் கீழே சந்திரனும், அவள் சிரசின் மேல் 12 நட்சத்திரங்கள் உள்ள கிரீடமும் இருந்தன. அவள் கர்ப்பவதியாயிருந்து பிரசவ வேதனை அடைந்து பிள்ளை பெறும்படி வருத்தப்பட்டு அலறினாள். அப்பொழுது வேறொரு அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் தன் தலைகளின் மேல் 7 முடிகளையும் உடைய சிவப்பான பெரிய வலு சர்ப்பம் இருந்தது. அதன் வால் வானத்தின் நட்சத்திரங்கள் 1/3 இழுத்து அவைகளை பூமியிலே விழத்தள்ளிற்று.
என்ன வாசிக்கிறார்? அதன் வால் வானத்தின் நட்சத்திரங்களில் 1/3 இழுத்து அதை பூமியிலே தள்ளிவிட்டது. கர்த்தரா இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார். இப்பொழுது பத்மதீபில யோவான் அந்த தரிசனத்தை காண்கிறார். அதின் வால் வானத்தின் நட்சத்திரங்களில் 1/3 இழுத்து பூமியிலே விழத்தள்ளிவிட்டது. அங்கே ஃபாலன் ஸ்டார்ஸ் நம்ம வாசிக்கிறோம். இப்பொழுது அது நடந்து கொண்டிருக்கிறது. அதனால் ஒரு இஸ்ரீ சூரியனை அணிந்திருந்தால், அவருடைய சரசின் அவருடைய பாதங்களின் கீழே சூரியனும், அவருடைய சரசின் மேல் 12 நட்சத்திரங்கள் உள்ள ஒரு கிரீடமும் இருந்தது. அவள் பிரசவேன் அடைந்து பிள்ளை பெறும்படி வருத்தப்பட்டு அலறினாள். அப்பொழுது வானத்திலே வேறொரு அடையாளம் காணப்பட்டது. 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் உடையதும் அங்கே விதமான ஒரு பெரிய வலு சர்ப்பம் அங்கே இருந்தது. அதன் வால் வானத்தின் நட்சத்திரங்களில் 1/3 இழுத்து பூமியிலே விழத்தள்ளிற்று. இங்கே 2 காரியங்களை பார்க்கிறான். 1, ஒரு இஸ்ரீ சூரியனை அணிந்திருக்கிறார். அவருடைய பாதங்களின் கீழே சந்திரன் இருக்கிறது. அவருடைய சரசின் மேல் 12 நட்சத்திரங்கள் உள்ள ஒரு கிரீடம் இருக்கிறது. அவள் கர்ப்பவதியாகி பிரசவேதனை அடைந்து பிள்ளை பெறும்படி வருத்தப்பட்டு அலறினாள் என்று சொல்லப்பட்டது. இது ஒரு அடையாளம். அப்பொழுது வேறொரு அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. ஏழு தலைகளே பத்து கொம்பளை உடையதும் ஆனால் சிவப்பான பெரிய வலு சர்ப்பம் இருந்தது. அதன் வால் வானத்தின் நட்சத்திரங்களில் மூன்றில் ஒரு பங்கை இழுத்து பூமியிலே விழத்தள்ளிட்டு. இது இன்னொரு அடையாளம். ரெண்டு அடையாளத்தை பார்க்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம், அது புக் ஆஃப் சிம்பல், அது அடையாள சின்னங்களெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறது. அதுக்குடைய ஆவிக்குரிய வெளிப்பாடு நமக்கு தெரிய வேண்டும். தேர் இஸ் அ உமன் கிராசிங் ஃப்ரம் மூன் இன் டு சன். அவள் பாதங்களுக்கீழே சூரியன் சந்திரன் இருக்கிறது. அவளுடைய அவள் வந்து சிரசிலே சூரியனை அணிந்திருக்கிறாள். சூரியன் வந்து கிறிஸ்து. இந்த சந்திரன் எதை குறிக்கிறது என்றால் இந்த சர்ச் ஏஜஸை குறிக்கிறது. எல்லாமே ரவுண்ட் ரவுண்டாக இருக்குது. இதுதான் சந்திரன். சர்ச் ஏஜஸ், சபை காலங்கள். இஸ்ரி வந்து சபையாக இருக்கிறது, பிரைட் சர்ச்சாக இருக்கிறது. பிரைட் சர்ச் என்ன செய்கிறது என்றால் அவள் சந்திரனில் இருந்து சூரியனுக்கு கிராஸ் பண்ணுகிறாள், சூரியனுக்கு செல்லுகிறாள். அதனால் நம்ம சபை காலங்களிலிருந்து ஏழு சபை காலங்கள், எபேசு சிமின்னா பேர்கம தேத்தீரா சரதை பலதல்பியால் அவதிக்கா, இந்த சபை காலங்களிலிருந்து இப்பொழுது நம்ம சூரியனுக்கு வந்திருக்கிறோம், சந்திரனிலிருந்து சூரியனுக்கு வந்திருக்கிறோம். அதனால் சூரியன் எதை குறிக்கிறது? கத்ரா இயேசு கிறிஸ்து, ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு, ஹல்லேலூயா, தலைக்கல். நம்ம ஏழு சபை காலங்களிலிருந்து இப்பொழுது ஹெட்ஸோனுக்கு வந்திருக்கிறோம். இந்த டயக்ராம் கவனிச்சிங்கன்னா இது ஏழு சபை காலங்கள். மேலே ஹெட்ஸோன், ஹெட்ஸோன் வந்து இயேசு கிறிஸ்து. நம்ம வந்து இப்பொழுது ஏழு சபை காலங்களில் இருந்து இப்பொழுது நம்ம ஹெட்ஸோனுக்கு வந்துருக்கோம், கிராஸ் பண்ணியிருக்கிறோம். பாருங்கள் இடையில டேஷ் டேஷ் போட்டிருக்கேன். அதான் சந்திரனிலிருந்து அவள் சூரியனுக்கு வந்திருக்கிறாள். இன்றைக்கு நம்ம சபை காலத்தை தாண்டி அதை கடந்து நம்ம இப்பொழுது ஹெட்ஸோனுக்கு வந்திருக்கிறோம். ஆமீன். ஹெட்ஸோன் எனது இயேசு. இயேசு எப்படி இருக்கிறார்? ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு. நம்ம பார்ட் வேர்டில் இருந்து ஃபுல்னஸ் ஆஃப் வேர்டு வந்திருக்கிறோம். நிறைவானது வரும்பொழுது குறைவானது ஒளிந்து போகும். நம்ம நிறைவான சத்தியத்துக்கு வந்திருக்கிறோம், குறைவான சத்தியத்தில் இல்லை. மறுபடியும் மறுபடியும் அசிபாரத்தை போடாதபடி இப்பொழுது நம்ம பூரணராகும்படி கடந்து வந்திருக்கிறோம். ஒரு சபையை நம்ம மெசேஜில் இருக்க சபையை பார்க்கும் பொழுது அந்த சபை எப்படி நடக்கிறது, அங்கே பிரசங்கம் எப்படி இருக்குதுன்னு நீங்கள் கவனிக்க வேண்டும். கவனிச்சிங்கன்னா அவங்க பார்ட்ஸ் வேர்டா ஃபுல்னஸாக வேர்டான்னு தெரியும். அதெல்லாம் அவங்க இன்னும் பார்ட்ஸ் வேர்டில் தான் இருக்கிறாங்க, சந்திரனில் தான் இருக்கிறாங்க, அவங்க சூரியனுக்கு வரல. நீங்கள் சந்திரனிலேருந்து சூரியனுக்கு வந்தீங்க, சூரியனை அணிந்திருக்கிறீர்கள். அதனால் அவருடைய சிரசின் மேல் பனிரெண்டு நட்சத்திரங்களில் உள்ள கிரீடம் இருந்தது என்று சொல்லப்படுது. பனிரெண்டு நட்சத்திரம், பனிரெண்டு சீசர்கள், பனிரெண்டு சீசர்கள், பனிரெண்டு அப்போஸ்தலர்கள். நீங்கள் இன்றைக்கி அப்போஸ்தல உபதேசத்துக்கு வந்திருக்கிறீங்க. இந்த ஏழாம் தூதன் அவர் சகோதரன் வில்லியம் மேரியன் பிரகம் எலைஜா அனாய்டிங் பெற்றிருக்கிறார், எலியாவின் அபிஷேகம் பெற்று. அவர் என்ன செய்கிறார் என்றால் பிள்ளைகளுடைய விசுவாசத்தை அவருடைய பிதாக்களுடைய இதயத்துக்கு திருப்பி இருக்கிறார். நீங்கள் வந்து என்ன பிள்ளை என்றால் எலெக்ட் பீப்புள்னு அர்த்தம். உங்களை எலெக்ட் பீப்புள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை நம்ம ஆதி அப்போஸ்தல விசுவாசத்துக்கு திருப்பப்பட்டிருக்கிறோம். ரெஸ்டோரேஷன் அப்போஸ்லிக் டாக்டிங், ரெஸ்டோரேஷன் டு த அப்போஸ்லிக் டாக்டிங். நீங்கள் வந்து இப்பொழுது இழந்து போன அந்த அப்போஸ்தல உபதேசத்துக்கு திருப்பி வந்திருக்கிறீங்க. எ ட்ரூ சர்ச் இஸ் அ கண்டினியூஷன் ஆஃப் த ஆக்ட்ஸ் ஆஃப் அப்போஸ்தல் என்று பிரதர் பென்கான் சொல்லியிருக்கிறார். உண்மையான சபையானது அப்போஸ்தல நடவடிக்கைகளின் தொடர்ச்சியாக இருக்கிறது. நீங்கள் அப்போஸ்தல உபதேசத்துக்கு திருப்பப்பட்டிருக்கிறீங்க. அதனால் என்ன நம்ம பார்க்கிறோம் என்றால் அவள் பனிரெண்டு நட்சத்திரங்கள் உள்ள ஒரு கிரீடத்தை அவள் அணிந்திருக்கிறாள். அந்த நம்ம அப்போஸ்தல உபதேசத்தினாலே நம்ம முடிசூட்டப்பட்டிருக்கிறோம். ஆமென். டிவைன் ரெவலேஷன் நமக்கு என்ன செய்கிறதால் அந்த அடையாளத்துக்கு பின்னாலே என்ன மீனிங் இருக்கிறது என்பதை அறிந்திருக்கிறோம். கர்த்தர் இந்த ஹிடன் சீக்ரெட்டை வந்து நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். ஆமீன். நம்ம வந்து ஓவர் கமர்ஸாக இருக்கிறோம், ஜெயங்கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். இந்த காலத்துக்குரிய ஜெயங்கொள்ளுகிறவர்கள், வி ஆர் த ஓவர் கமர்ஸ். நம்ம இன்றைக்கு ஜெயங்கொள்ளுகளாக இருக்கிறோம், நம்ம எலெக்ட் பீப்புளாக இருக்கிறோம். நமக்கு டிவைன் ரெவலேஷன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இந்த வெளிப்பாட்டின் மூலமாகத்தான் நம்ம சத்ருவை ஜெயிக்க முடியும். ஒரு சபையில் வெளிப்பாடு இல்லைன்னா அந்த சபையானது செத்த சபையாக இருக்கும். அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் வெதுவெதுப்பாக இருக்கும். தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கட்டு போவார்கள். வேர் தேர் இஸ் நோ விஷன் த பீப்புள் வில் பெரிஷ். தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் அழிந்து போவார்கள், சீர்கட்டு போவார்கள் என்று சொல்லப்படுகிறது. ஏனென்றால் இந்த தரிசனத்தின் இந்த வெளிப்பாட்டின் மூலமாகத்தான் நம்ம பிசாசு ஜெயிக்க முடியும். பிசாசு மாம்ச பலத்துக்கு பயப்பட மாட்டான். பிசாசு எதுக்கு பயப்படுவான்? இந்த வெளிப்பாட்டின் மேல் தான் பயப்படுவான். அதனால் இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. ஐ வில் பில்ட் மை சர்ச் அப்பான் திஸ் ராக், த கேட்ஸ் ஆஃப் ஹெல் ஷால் நாட் ப்ரிவைல் அகைன்ஸ்ட் இட். என்னால் பாதாளத்தின் வாசலை ஜெயிக்க வேண்டுமென்றால் உங்களுக்கு ஆவிக்குரிய வெளிப்பாடு இருக்க வேண்டும். ஆவிக்குரிய வெளிப்பாடு இல்லாதபடி நம்ம சட்டனை ஓவர் கம் பண்ண முடியாது. இந்த டிவைன் ரெவலேஷன் இன்றைக்கு முத்திரைகள் திறக்கப்பட்டு கர்த்தர் நமக்கு அதை கொடுத்துருக்கிறார். அதனால் தி ஸ்டார்ஸ் வில் ஃபால் ஃப்ரம் ஹெவன், நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து விழும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். ஆட்டாமிக் பாம்ஸை விட நட்சத்திரங்கள் பூமியில் விழும் பொழுது அது ரொம்ப பயங்கரமாக இருக்கும். அது ஆட்டாமிக் பாம்பை கூட அதிக பவர்ஃபுல்லானது. கடைசியில் உலகம் அவிதமாக அழியும். மனுஷன் வந்து ஆட்டம் பாம்பை போடுவான், ஒருத்தன் பட்டனை அமுக்கும் பொழுது தொடர்ந்து எல்லாரும் பட்டனை அமுக்குவார்கள். அப்பொழுது உலகம் வந்து ஆட்டாமிக் ஃபயரில் அழியும். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் என்ன செய்வார் என்றால் இந்த வானத்தின் சத்துவங்களை அசைத்து இந்த நட்சத்திரங்கள் எல்லாமே பூமியில் விழும் பொழுது அது அதிக அழிவை ஏற்படுத்தும். அட்டாமிக் ஃபயரை காட்டிலும் அதிக அழிவை ஏற்படுத்தும். இப்பொழுது இயற்கையினுடைய சீற்றத்திலே நம்ம காணப்படுகிறோம். இதை கடந்த நாளில் வட இந்தியாவில் அதிக வெள்ளங்கள் ஏற்பட்டு அதிக இதோ சேதங்கள் ஏற்பட்டிருக்குது. நமக்கு இங்கே சென்னையில் இருக்க நமக்கு அது தெரியாது. ஆனால் பேப்பரை நீங்கள் பார்க்கும் பொழுது அதிக வெள்ளங்கள் ஏற்பட்டிருக்கு, அதிக சேதங்கள் ஏற்பட்டிருக்குது. கார் எல்லாமே அடிச்சிட்டு போயிருக்கு. இல்லை எத்தனையோ கார் வந்து அதெல்லாமே கெட்டு போச்சு. ஒரு மைதானத்தில் நிறைய நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான காரை நிறுத்தி வச்சுருக்கிறாங்க. வெள்ளம் வந்து எல்லா காரும் முழுகி போச்சு. இதெல்லாம் இப்பொழுது நடக்கிற காரியம்தான். அதில் ஆண்டவர் வந்து இயற்கையே வந்து அசைக்கிறார். அநேக நேரம் பூமி அதிர்ச்சி ஏற்படுகிறது, வெள்ளங்கள் ஏற்படுகிறது, இதை பலவித சுனாமி ஏற்படுகிறது. இதெல்லாம் நமக்கு ஒரு எச்சரிப்பாக இருக்கிறது. இதெல்லாம் அழிவுக்கு ஒரு முன்னெச்சரிக்கையாக காணப்படுகிறது. ஆனால் ஒரு நாளிலே, கடைசி நாளிலே இந்த வானத்தின் சத்துவங்கள் எல்லாம் அசைக்கப்படும். இயற்கையே அசைக்கப்படும் பொழுது அது உலகமே அழிஞ்சு போகும். அப்பொழுது நம்ம பாதுகாப்பான இடத்துல இருப்போம். ஆமீன். பாதுகாப்பான இடம் பூமியில் இல்லை. உலகத்தில் பாதுகாப்பான இடம் எதுவுமே கிடையாது. சதாம் ஹுசேன் வந்து அவன் வந்து அடங்காதவனாக இருந்தான். அமெரிக்கா எவ்வளோ ட்ரை பண்ணியும் அவனை பிடிக்க முடியலை. கடைசியாக ஒரு குழியில் போய் பதுங்கியிருக்கிறான். தாடியெல்லாம் வளர்த்து ஒரு குழிங்கில் போய் பதுங்கியிருங்கதை அவனை பிடித்தாங்க. இல்லை, இப்போ சதாம் ஹுசேனுக்கு பாதுகாப்பான இடம் உலகத்தில் கிடைக்கல. எந்த மனுஷனுக்கும் பாதுகாப்பான இடம் உலகத்தில் கிடையாது. நம்ம பாதுகாப்பான இடம் மேலே இருக்குது. ஹல்லேலூயா. நீங்கள் ராப்சரில் மேலே போனீங்கன்னா அதுதான் பாதுகாப்பான இடம். ஆமீன். இல்லை, உலக அழிவு வரும் பொழுது கர்த்தர் நமக்கு வந்து மேலே கொண்டு செல்வார். பின்பு இந்த உலகத்தை அழித்து காட் வாஸ் கிரியேட்டிங் பேக் இன் த கார்டன் ஆஃப் ஏடன். ஆண்டோர் மறுபடியும் ஏதேனை உண்டாக்குவார். ரீக்ரியேட்டிங் ஏடன். ஏடனை வந்து முன்போல, முன்பு எப்படி இருந்ததோ அதே போல் இந்த உலகத்தை வந்து ஏடனாக மாற்றுவார். அதுதான் மில்லினியம் என்று அறிந்திருக்கிறோம். அதனால் அருமையானே அங்கே வானத்தின் நட்சத்திரங்கள் கீழே விழும். அங்கே இஸ்ரி அவிதமாக இருக்கிறாள். அவர் கர்ப்பவதியாகி பிரசவேன அடைந்து பிள்ளை பெறும்படியாக வருத்தப்பட்டு அலறினாள். அவளுக்கு இப்போந்தான் கன்செப்ஷன் ஆகுது அப்படின்னு இல்லை, அல்லது 4 மாதம் 5 மாதம் இல்லை. அவள் நிறைமாத கற்பிணியாக இருக்கிறார். எந்த நேரத்தில் குழந்தை பிறக்குன்னு தெரியாது. அதனால் பிள்ளை பெறும்படி வருத்தப்பட்டு அலறினாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கி நம்ம அந்த ஸ்டேஜில் இருக்கிறோம். ஆமீன். நம்ம இப்போந்தான் கன்செப்ஷன் ஆகலை. இப்போந்தான் நம்ம வார்த்தையை கற்பன் தரிக்கலை. நம்ம ஏற்கனவே வார்த்தையை கற்பன் தரித்துட்டோம். இப்பொழுது என்ன வார்த்தையானது நமக்குள்ள பரிபூர்ணமாக வாசமாயிருக்கிறது. நமக்குள்ள இருக்கிற வார்த்தை அது இப்பொழுது வளர்ந்திருக்கிறது. அது ஒரு நாளிலே வெளிப்பட வேண்டிய நேரத்தில் நம்ம இருக்கிறோம். அந்த ஸ்டேஜில் இப்பொழுது இருக்கிறோம். உலகமானது ஒரு புதிய உலகத்தை பிறப்பிப்பதற்காக அது பிரசவேதனைப்படுகிறது. அதுவும் அல்லாமல் ஆவியின் முதற்பலங்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சிவிகாரம் வருவதற்காக நமக்குள்ளே காத்திருந்து தவிக்கிறோம். ரோமர் 8:23 வாசிக்கிறோம், நம்ம சரீர மீட்பை அடையத்தக்கதாக நாம் இப்பொழுது காத்திருக்கிறோம். அது நிறைவு பெற்றிருக்கிறது, ஆனால் எந்த நேரத்தில் நடக்கணும்னு தெரியல. இல்லை, இது ஒரு ஆரம்ப ஸ்டேஜ் இல்லை. இப்பொழுது அந்த இஸ்ரி வந்து வார்த்தையினாலே கற்பன் தரிக்கப்பட்டு அவள் என்றைக்கு அந்த புத்திர சுவீகாரத்தை சரீர மீட்பாகிய புத்திர சுவீகாரத்தை அடைவாள் என்று அந்த வேலைக்காக அவள் வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாள். அவள் அலறினாள் என்று சொல்லப்பட்டிருக்குது. இப்பொழுது வேறொரு அடையாளம் வானத்திலே காணப்படுகிறது. அங்கே 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் உடையதான சிவப்பான பெரிய வலு சர்ப்பம், பழைய பாம்பாகிய வலு சர்ப்பம், அது என்ன செய்கிறென்றால் அங்கே வானத்திலே காணப்படுகிறது. அதன் வால் வானத்தின் நட்சத்திரங்களில் 1/3 இழுத்து அது பூமியிலே விழத்தள்ளிட்டது. பிரசவேதனைப்படுகிற அந்த இஸ்ரி பிள்ளை பெற்ற உடனே அவருடைய பிள்ளையை பச்சித்து போடும்படியாக அது அவளுக்கு முன்பாக நின்றது. சகல ஜாதிகளையும் இருப்பு கோலால் ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளை அவள் பெற்றாள். அவளுடைய பிள்ளை தேவனத்திற்கும் அவளுடைய சிங்காசனத்துக்கும் எடுத்துக்கொள்ளப்பட்டது. அப்படி 5 வசனத்தில் வாசிக்கிறோம். அதன் பின்பு நீங்கள் 7 வசனத்தில் வாசிக்கும் பொழுது வானத்திலே யுத்தம் உண்டாயிற்று. மிகாவேலும் அவனை சேர்ந்த தூதர்களும் வலு சர்ப்பத்தோடு யுத்தம் பண்ணினார்கள். வலு சர்ப்பமும் அதை சேர்ந்த தூதர்களும் யுத்தம் பண்ணியும் ஜெயங்கொள்ளவில்லை. வானத்திலே அவர்கள் இருந்த இடமும் காணப்படவில்லை. உலக மனத்தையும் மோசம் போக்கிற பிசாஸ் என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட அந்த பழைய பாம்பாகிய பெரிய வலு சர்ப்பம் தள்ளப்பட்டது. அது பூமியிலே விழத்தள்ளப்பட்டது. அதனோடே சேர்ந்த அதனுடைய தூதர்களும் தள்ளப்பட்டார்கள். பாருங்க, பூமியிலே அந்த வலு சர்ப்பமும் அதை சேர்ந்த தூதர்களும் தள்ளப்பட்டார்கள். Souls falling from heaven. சாத்தான் ஒரு ஸ்டாராக இருக்கிறான். இயேசு கிறிஸ்துவும் ஸ்டாராக இருக்கிறார். வானத்திலிருந்து அதிகாலையின் மகனாகிய விடிவெளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே, ஜாதிகளை ஈனப்படுத்தினவனே, நீ பூமியிலே விழத்தள்ளப்பட்டாயே. ஏசாயா 14:12 வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் தாவீதின் சந்ததி வேறும் பிரகாசமுள்ள விடிவெளி நட்சத்திரமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்துவும் விடிவெளி நட்சத்திரம், சாத்தானு விடிவெளிச்சு, ஆனால் இவர் பிரகாசமுள்ள விடிவெளி நட்சத்திரமாக இருக்கிறார். அதெல்லாம் சாட்டன் இஸ் எ ஸ்டார், ஜீசஸ் கிரைஸ்டும் வந்து இஸ் ஆல்சோ எ ஸ்டார். அவரும் ஸ்டாராக இருக்கிறார். இந்த ஸ்டார் வந்து விழுந்து போகாது, அந்த ஸ்டார் விழுந்து போகிறது. வானத்திலிருந்து விழுந்தாயே, நட்சத்திரங்கள் வானத்திலிருந்து விழுகிறது, ஆனால் இயேசு கிறிஸ்து வானத்திலிருந்து இறங்கி வருகிறார். ஹல்லேலூயா. அதெல்லாம் விழுகிறதுனா யாரோ பிடிச்சி தள்ளணும். சாத்தானை ஆண்டவர் தள்ளுகிறார், வானத்திலிருந்து தள்ளுகிறார். ஆனால் இயேசு கிறிஸ்து வானத்திலிருந்து அவரே இறங்கி வருகிறார். ஹல்லேலூயா. அவர் தள்ளப்படலை, அவர் இறங்கி வருகிறார். ஆமென். இதுதான் வித்தியாசம். இப்பொழுது கவனிக்கும் பொழுது சாத்தான் வானத்தில் இருக்கிறான், பரலோகத்திலே இருந்தார். யுத்தமானது முதலாவது எங்கே ஸ்டார்ட் பண்ணது? பேட்டில் ஸ்டார்டட் இன் ஹெவன். அது பரலோகத்திலே உண்டது. லூசிபருக்கும் ஏதோ சாத்தானுக்கு அங்கே யுத்தம் ஏற்பட்டது. அப்பொழுது அந்த வந்து என்ன சொன்னால், அதனுடைய வால் வானத்தின் நட்சத்திரங்களில் 1/3 இழுத்து பூமியிலே விழத்தள்ளிட்டுன்னு சொல்லப்படுகிறது. வால் என்று சொல்லும் பொழுது டெயில் என்று அர்த்தம். டெயில் இல்லை, TAIL, டெயில் அப்படின்னா வால்னு அர்த்தம். TALE அப்படின்னா பொய்ன்னு அர்த்தம். இப்போ இந்த பென்காம் வந்து க்வெஸ்சன் ஆன்சரில் என்ன சொல்லுகிறார் என்றால், and the red dragon stood to devour the child as soon as he was born, and he took his tail and pulled the third of the stars of heaven and cast them to the earth. Did you notice that? Now that doesn't mean that Satan has a long tail and he cooked around people, but the tail that he told. சாத்தானுக்கு பெரிய வால் இருக்கிறது, அது வானத்தின் நட்சத்திரங்களை பிடிச்சு கீழே தள்ளிட்டு அப்படின்னு அர்த்தம் அல்ல. அது வந்து த டேல் தட் ஹி டோல்ட், அது சொன்ன ஒரு பொய்யாக இருக்கிறது. சாத்தானிடத்திலே அங்கே ஏவாளிடத்திலே அவன் பொய் சொல்லுகிறான், ஏவாளத்தில் ஃபால்ஸ் ப்ராமிஸ் கொடுக்குறான். பொய்யான ஒரு ப்ராமிஸ் என்னவென்றால், நீங்கள் இதை புசித்தால் கடவுளைப் போல மாறுவீர்கள், தேவர்களைப் போல மாறுவீர்கள், யூ ஷால் பி அஸ் காட். அது அவன் சொன்ன ஃபால்ஸ் ப்ராமிஸ். அவன் சொன்ன பொய் என்னவென்றால், யூ வில் நாட் டை, நீங்கள் சாக மாட்டீர்கள். இந்த கனியை புசித்தால் சாகவே சாவீர்கள் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார் என்று சொல்லும் பொழுது, நீங்கள் சாகவே சாவதில்லை. ஒரு பொய்யும் சொல்லுகிறான், ஒரு ஃபால்ஸ் ப்ராமிஸும் கொடுக்குறான். நீங்கள் இதை சாப்பிட்டால் தேவர்களைப் போல மாறுவீர்கள், அது ஒரு ஃபால்ஸ் ப்ராமிஸு. அவன் சொன்ன பொய் என்னென்னா, யூ வில் நாட் டை, நீங்கள் சாக மாட்டீர்கள் என்று சொல்லும் பொழுது ஏவாள் வந்து அதை வந்து நம்பினாள், அதை விசுவாசித்தாள். சி ஃபெல் ஃபார் இட் டூ, அவள் நாலேஜ் வேணும் என்று. நீங்கள் நன்மை தீமை அறிய நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல, அவள் நாலேஜ் மேலே அவளுக்கு அதிக ஆசை. உலகத்தில் இருக்க மக்கள் எல்லாமே ரொம்ப ஞானிகளாக மாறணும்னு நினைக்கிறாங்க, அறிவாளிகளாக மாறணும், பெரிய படிப்பு படிக்கணும். தப்பு இல்லை, அது படிக்கிறது தப்பு இல்லை. அதுக்காக கடன் வாங்கி, வட்டி கடன் வாங்கி பிள்ளைகளை படிக்க வச்சேன் படிக்க வச்சேன் என்னிக்கிட்டு வேறு வாழ்நாள் முடிச்சும் கடன்காரலாம் இருக்க சொல்லலை. திராணிக்கு மேலே கடன் வாங்கக்கூடாது. உங்களால் எவ்வளோ கொடுக்க முடியுமோ அவ்வளோதான் வாங்கலாம். அதுக்கு மேலே வாங்கிக்கிட்டு மற்றவங்களுக்கும் தொல்லை கொடுத்துக்கிட்டு இருக்கு. பிள்ளைகளை படிக்க வச்சேன் படிக்க வச்சேன்னு சாக்கு போக்க சொல்லிக்கிட்டு, இதை கடன் வாங்கி வீணாக செலவு பண்ணிக்கிட்டு, இப்படிலாம் இருக்கிறவங்க சிலர் இருக்கிறாங்க. இதெல்லாம் விசுவாசம் இல்லாத மாறுபாடான சந்தித்து. அதெல்லாம் பாருங்கள். இதை என்ன சொன்னால், சாத்தான் ஜனங்களுக்கு வந்து நாலேஜ் வேணும், நாலேஜ் வேணும், நம்ம பிள்ளைகளை ரொம்ப பெரிய படிப்பு படிக்கணும்னு நினைக்கிறாங்க. தப்பு இல்லை, அதான் உங்களால் முடிஞ்சால் படிக்க வைங்க. அதுக்காக வட்டி கடன் வாங்கிக்கிட்டு, உங்கள் திராணிக்கு மேலே கடன் வாங்கிக்கிட்டு, அப்போ படிப்பு மேலே ஒரு தீராத ஒரு ஆசை. இதான் ஏவாளுக்கு அந்த தான் நாலேஜ் அடையணும்னு நினச்சேன். லஸ்ட் ஃபார் நாலேஜ், அதுக்கு பேர் லஸ்ட் ஃபார் ஃப்ளஷ், மாம்சத்தின் படி இச்சை. முதலாவது அவன் நாலேஜ் அடையணும். சாத்தான் ஃபால்ஸ் ப்ராமிஸ் கொடுக்குறான், நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல மாறிவீர்கள். அதுக்கு பிறகு அவன் பொய் சொல்லுகிறான். அதான் அவனுடைய டெயில், டெயில் இல்லை அவனுடைய டெயில். அந்த டெயில்னாலே, அந்த பொய்யினாலே அங்கே ஏவாளை விழ வச்சான். அப்போ ஸ்டார் அங்கே விழுந்து போகுது. ஏவாள் ஒரு ஸ்டார், இன்றைக்கி சினிமா ஸ்டார் இருக்கிறாங்க. ஏவாளை போல் உலகத்தில் அழகாக இருந்தது யாருமே இல்லை. ஆண்டவர் முதலாவது அவளை டிசைன் பண்ணும் பொழுது ரொம்ப அழகாக டிசைன் பண்ணார். பெர்ஃபெக்ட் க்ரீச்சர், அவள் ஒரு பரிபூர்ணமான ஒரு சிஷ்டி. அதனால் அவளை வந்து அவன் விழ வச்சான். அவளை ஒரு ஸ்டார், அவளை விழ வச்சான். அதனால் இப்போ சாத்தான் என்ன பார்க்குறான், பரலோகத்தில் வந்து அவன் வந்து நெக்ஸ்ட் காட், தேவனுக்கு அடுத்தாப்பில் ஒரு சிஷ்யாக இருந்தான். மைக்கேலுக்கு நெக்ஸ்டாக அந்த லூசிபர் இருந்தான். அதனால் அவன் என்ன செய்தான், அங்கே வந்து மூன்றில் ஒரு பங்கு தேவர்களை தன்னுடைய வாளினாலே, அந்த நட்சத்திரங்களை தன் வாளினாலே பூமியிலே விழ வைத்தான் அப்படி என்று நம்ம பைபிளில் வாசிக்கிறோம். அதனால் பல்லோகத்திலே அவன் என்ன செய்தானோ, பொய் பேசினான், அவங்களுக்கு ஃபால்ஸ் ப்ராமிஸ் கொடுத்தான். நீங்கள் வந்து என்ன பின்பற்றினீங்கன்னா, உங்களுக்கு நான் இதை மாதிரி காரியங்கள்லாம் செய்வேன். இந்த எலெக்ஷன் வரும்பொழுது அரசியல்வாதிக்கு ஃபால்ஸ் ப்ராமிஸ் கொடுப்பாங்க. உங்கள் பேங்கில் இவ்வளோ ரூபா, இத்தனை லட்சம் உங்களுக்கு டெபாசிட் பண்ணிடுவோம், இல்லை ஃபால்ஸ் ப்ராமிஸ். அதே போல் தான் சேட்டன் செய்கிறான். பல்லோகத்திலே அந்த தூதர்களுக்கு ஃபால்ஸ் ப்ராமிஸ் பண்ணி மூன்றில் ஒரு பொருங்கு தூதர்களை தன்னுடைய பொய்யினாலே விழ வைத்தான். தங்களுடைய ஆதி மேன்மையை அவர்கள் இழந்து போனார்கள், தங்களுடைய சாணத்தை இழந்து போனார்கள். தேவ தூதர்கள் என்ற சாணத்திலிருந்து பிசாசுகள், பேய்கள் என்ற சாணத்துக்கு வந்துவிட்டாங்க. தங்களுடைய ஸ்தானத்தை இழந்து போனார்கள், தங்களுடைய ஆதி மேன்மையை இழந்து போனார்கள். நியாய தீர்ப்புக்காக அவர்கள் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். யூதா 1:6 வாசிக்கலாம். யூதா 1:6,
ஆதி மேன்மையை காத்து கொள்ளாமல் தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டுவிட்ட தூதர்களையும் மகா நாளின் நியாய தீர்ப்புக்கு என்று நித்திய சங்கிலியினால்
தங்களுடைய ஆதி மேன்மையை இழந்து போன அவர்கள் தங்களுடைய வாசஸ்தலத்தை விட்டுவிட்டார்கள். அவள் நியாய தீர்ப்புக்கு என்று நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். பிசாசுக்காக உங்களுடைய தூதர்களுக்காக ஆண்டவர் நரகத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். அதனால தங்களுடைய ஆதி மேன்மை பிசாசினுடைய பொய்யை நம்பி, அவனுடைய ஃபால்ஸ் ப்ராமிஸ், அவனுடைய டேல், அவனுடைய பொய்யை நம்பி அவள் வஞ்சிக்கப்பட்டாங்க. இங்கே உலகத்தில் வரும் பொழுது ஏதேனில் அவன் இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் அங்கே பார்க்கும் பொழுது இங்கேயும் அதே மாதிரி பார்க்குறான். ஆடம் வந்து கிறிஸ்துவுக்கு அடையாளமாக இருக்கிறான், அவனுக்கு நெக்ஸ்ட்டு இந்த செர்பன்ட் இருக்கிறது. பல்லோகத்தில் எப்படி அங்கே வந்து அங்கே சாத்தான் வந்து நெக்ஸ்டாக இருந்தான், அவன் லூசிபராக இருந்தான், அதே மாதிரி ஒரு டைப்பை, அதே மாதிரி ஒரு பேட்டர்னை பூமியில் வரும் பொழுது அவன் பார்க்குறான். அதனால் அந்த சர்ப்பமானது கிரேட் ஹேண்ட்ஸம் லுக்கிங் மேன், அது ஒரு பீஸ்டாக இருக்குது, மிருகமாக இருக்கிறது, அது பேசக்கூடிய தன்மையுடையதாக இருக்கிறது. தட் குட் ஸ்பீக் ஃபார் அபவ் எனி ஆஃப் த அதர் கிரியேஷன், மற்ற சிஷ்யர்களை காட்டிலும் மேலான ஒரு சிஷிப்பு, ஹேண்ட்ஸமாக இருக்கிறது, பேசக்கூடியதாக இருக்கிறது. ஹி வாஸ் ரைட் நெக்ஸ்ட் டு ஆடம், அது ஆடமுக்கு நெக்ஸ்டாக இருக்கிறது. அதே போல் பல்லோகத்தில் அங்கே வந்து மைக்கேலுக்கு நெக்ஸ்டாக அந்த லூசிபர் இருந்தான், அதே மாதிரி இங்கே பார்க்குறோம். அதே பேட்டர்ன் இங்கே பார்க்கும் பொழுது அவன் சர்ப்பத்துக்குள்ளே புகுந்து என்ன செய்தான் என்றால் ஏவாளை வஞ்சித்தான். ஏவாள் தன்னுடைய ஸ்தானத்தை இழந்து போனாள். ஏதோ ஏவாள் யாருக்கு சொந்தம்? ஆதாமுக்கு சொந்தம். ஷி பிலாங்ஸ் டு ஆடம். அதே போல் அந்த தூதர்கள் எல்லாருமே, அந்த பல்லோகத்தில் இருக்க எல்லா தூதர்களும் அவர்கள் வந்து கர்த்தருக்கு சொந்தம். அந்த கர்த்தருக்கு சொந்தமான அந்த தூதர்களையும் வஞ்சித்து அவங்க தங்களுடைய ஸ்தானத்தை இழந்து போனார்கள். அவனுடைய பொய்யினாலும் அவனுடைய ஃபால்ஸ் ப்ராமிஸ்னாலும் அவங்க இழந்து போனாங்க. அதே மாதிரி தான் இங்கே செய்கிறான். ஏவாள் வந்து ஆதாமுக்கு சொந்தம், ஆனால் ஏவாளை வந்து அவன் வந்து விழ வச்சு விட்டான், தன்னுடைய ஸ்தானத்தை இழந்து போகும்படியாக செய்தான். எப்படி? ஹி புல்ட் ஹர் டவுன் வித் ஹிஸ் டெயில், தன்னுடைய பொய்யினாலே அவன் அங்கே வஞ்சிக்கும்படியாக செய்தான். அதனால் அதனுடைய வால் வானத்தின் நட்சத்திரங்களில் மூன்றில் ஒரு பங்கை விழுத்து வீழ தள்ளிவிட்டது. இன்றைக்கு சாத்தானுடைய பொய்யினாலே ஜனங்கள் எல்லாம் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. ரெண்டு தோசம் ரெண்டாவதிகாரம் பதினொன்னாம் வசனம், ரெண்டு தோசம்
சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்படுகிற யாவரும் ஆக்கினைக்குள் ஆக்கப்படும்படிக்கு அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை தேவன் அவளுக்கு அனுப்புவார்.
இதோ பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை அனுப்புவார். ஆயிலும் சர்ப்ப மனது தன்னுடைய பொய்யினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்களுடைய மனசும் கிறிஸ்துவை பற்றி உண்மையிலிருந்து வஞ்சிக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன் என்று பவுல் சொல்லுகிறார். ரெண்டு கொந்தையர் பதினொன்றாயிரம் மூணு நாலாம் வசந்த வாசிக்கிறோம். எப்படி சர்ப்பம் தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்ததோ அதே போல உங்களையும் வஞ்சிக்கும். அதனால அப்போஸ்தல சபையானது பேதுரு பவுலினாலே சாபிக்கப்பட்ட சபையானது கிபி 325 வரும் பொழுது, பெர்கமு சபையின் காலம் வரும் பொழுது டிரினிட்டி உபதேசம் வந்தது. டிரினிட்டி ஒன் காடுக்கு பதிலாக த்ரீ பர்சனை கொண்டு வருது, த்ரீ காட்ஸை கொண்டு வருது. அந்த பொய்யினாலே அவர்கள் எல்லாரும் வஞ்சிக்கப்பட்டு விழுந்து போனார்கள். எப்படி ஏவாள் விழுந்து போனாலோ அதே போல் புதிய ஏற்பாட்டிலேயும் அந்த அப்போஸ்தல சபையானது பவுலினாலே சாபிக்கப்பட்ட அந்த சபையானது பவுல் காலத்துக்கு பின்பு அது வஞ்சிக்கப்பட்டது, இன்றைக்கு அது வஞ்சிக்கப்பட்டு தான் இருக்கிறது. இதுதான் ஃபாலிங் ஃப்ரம் ஹெவன், ஸ்டார்ஸ் ஃபாலிங் ஃப்ரம் ஹெவன். இந்த பாஸ்டரை பார்த்தா இவர் பெரிய பாஸ்டர், இவர் தான் ஏஜிக்கு வந்து ஹெட்டு, இவர் வந்து ரொம்ப ஃபேமஸான போதகர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் யூடியூப்பில் சிலர் பிரசங்கம் பண்ணுனா அது எத்தனையோ ஆயிரம் பேர் அங்கே பார்க்குறாங்க, இத்தனை கேன்னு வரும். நம்ம மெசேஜ் ஒரு சில மெசேஜ் 1K தாண்டுது, ஆனால் அவங்க மெசேஜ் எத்தனையோ கேல போகும், சில மணி நேரத்திலே பல கே வந்துடும். ஒரு கேன்னா 1000, அதெல்லாம் 1000, அதெல்லாம் எத்தனையோ 1000 பேர் பார்க்குறாங்க. ஆனால் நமக்கு பைபிளில் என்ன சொல்லியிருக்கிறது? அவங்கள வந்து பெரிய ப்ரீச்சராக சாபனத்து மக்களுக்கு தெரியும், எங்கள் பாஸ்டர் பெரிய பாஸ்டர் அப்படின்னு அவங்க சபையார் சொல்லலாம். ஆனால் நமக்கு பைபிள் படி பார்த்தா என்ன சொல்லணும்னா ஃபாலன் ஸ்டார். இவங்க யார்? ஃபாலன் ஸ்டார். பிசாசுடைய பொய்யினாலே அவனுடைய வாலினாலே இழுக்கப்பட்டு பூமியிலே விழுந்து போனவர்கள். உலகம் வந்து அவர்களை மேற்கொண்டு விட்டது. இவங்க டிர்னிட்டி என்ற பொய்யினாலே டைட்டில் பேப்டிசம் சாபனங்களை ஏற்படுத்தி கொள்வது, இவ்விதமான பொய் உபதேசத்தினாலே இவர்கள் எல்லாரும் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவங்க பேர் என்ன பேர்? டிர்னிட்டி, டிர்னிட்டா. அதான் என்னது, நாங்கள் டிர்னிட்டியை பிலீவ் பண்ணுன்னு அவங்க பேர்லே காமிக்கிறாங்க. டிர்னிட்டி டிம்பர் ஷாப் அப்படின்னு போட்டிருக்கோம். அதனால அவங்க கடைகளுக்கு பேரோட பேர் டிர்னிட்டின்னு வைக்கிறாங்க. டிர்னிட்டிங்க வேர்டு பைபிளில் இருக்குதா? நான் ஒருத்தர்கிட்ட சேலஞ்ச் பண்ணேன், டிர்னிட்டிங்க வேர்டு பைபிள் இருந்தால் நான் இன்னைக்கே ஊழியத்தை விட்டுருந்தேன். காட்டுங்க பார்க்கலாம். வேதத்தில் இல்லாத ஒரு உபதேசம், சாத்தானுடைய பொய் பேசி உபதேசம். அவனுடைய டேல், அவனுடைய வால் அதுதான். அவனுடைய வாலினாலே அவன் ஒரு கூட்டமான ஜனங்களை கீழே இழுத்து தள்ளி. அதெல்லாம் ஃபாலன் ஸ்டார். இவங்க பாசர் பெரிய பாசரா, அவர் ஒரு ஃபாலன் ஸ்டார், விழுந்து போன ஒரு தூதன் என்று பைபிளை நம்ம வாசிக்கிறோம். மூன்றில் ஒரு பங்கு தூதர்களை வஞ்சித்தது போல இன்றைக்கு பூமியிலே அவனுடைய பொய்யினாலே அநேகர் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறாருங்க. எதனால? ரிஜெக்ஷன் ஆஃப் ஜீசஸ், ஏசு கிறிஸ்துவை புறக்கணித்ததினாலே. அந்த தூதர்கள் வந்து மைக்கேல புறக்கணித்து லூசிபரை ஃபாலோ பண்ணாங்க. அதே போல் தான் இன்றைக்கி ஆண்டவர் உண்மையான வெளிப்பாட்டை கொடுக்கும் பொழுது, வார்த்தை குறித்த வெளிப்பாட்டை கொடுக்கும் பொழுது, அந்த வெளிப்பாட்டை புறக்கணித்து விட்டு ஃபால்ஸ் டாக்ட்ரின், டிர்னிட்டி உபதேசம், டாக்மா அண்ட் கிரீட் என்று பிரதப்பினா சொல்லுவோம், கோட்பாடுகளையும் பிரமாணங்களையும் இன்றைக்கு பின்பற்றி போகிறார்கள். ஆனால் நம்ம இன்றைக்கி ஸ்டார்ஸாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. நம்ம வந்து வானத்திலேருந்து கீழே விழலை. நம்ம வந்து we are seated in heavenly places with Christ Jesus. கிறிஸ்து இயேசுவோடு கூட உன்னதங்களிலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். ஆமென். சரீரப்பரமாக நம்ம பூமியில் இருந்தாலும் ஆவிக்குரிய பரமாக நம்ம உன்னதங்களிலே அவரோடு உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். உன்னதமான ஒரு ஸ்தானத்தில் இருக்கிறோம். சாத்தான் நம்மளை வந்து இழுக்க முடியாது. ஏனென்றால் we are elect. Our names are written in the Lamb's book of life. அந்த லேண்ட்ஸ் புக் ஆஃப் லைஃப்பில் இருந்தால் அது ஒரு காலம் கிறுக்கப்படாது, நம்ம வழுவி போகவே மாட்டோம். அவருடைய மகிமையுள்ள சன்னிதானத்தில் நம்மளை மாசற்றவளாய் நிறுத்த நம்முடைய ஆண்டவர் வல்லவராயிருக்கிறார். ஆமென். நம்ம ஒரு நாளும் ஃபாலன் ஸ்டாராக மாற முடியாது. நம்ம வந்து பிரகாசிக்கிற நட்சத்திரமாக இருக்கிறோம். அநேருக்கு நம்ம வெளிச்சமாக இருக்கிறோம். சாத்தான் நம்மை வந்து அவனுடைய பொய் உபதேசத்தினாலே அவன் வீழ்த்த முடியாது. அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. பிசாசுடைய முகத்திரைகள் இன்னைக்கு கிழிக்கப்பட்டிருக்கிறது. அவன் எப்படி பிரயாணம் செய்கிறான் என்று கிழிக்கப்பட்டிருப்பதனாலே அவன் நம்மை வஞ்சிக்க முடியாது. ஒருத்தன் நம்மளை ஏமாத்த வாரான்னு தெரிஞ்சுக்கிட்டுனா நம்ம என்ன செய்வோம்? முன்னக்குட்டியே ஆயத்தமாக இருப்போம். அவனுக்கு என்ன பதில் கொடுக்கணும்னு ரெடிமேட் ஆன்சர் வச்சுருப்போம். அவன் நம்மகிட்ட வந்து டாக் பண்ணும்பொழுது நம்ம கரெக்டாக ஆன்சர் கொடுத்தா ஓடிடுவான். நம்ம வந்து அன்னவேராக இருந்தோம்னா, ஜாக்கிரதை இல்லாமல் இருந்தால் ஒருத்தன் வந்து நம்மளை ஏமாற்றிடுவான், நம்முடைய பணத்தை அபகரிச்சிடுவான். ஆனால் அவன் ஒரு ஏமாத்துக்காரன்னு நமக்கு முன்னுக்கூட்டியே தெரிஞ்சுன்னா அவன்கிட்ட நம்ம ஏமாற மாட்டோம். அவன் தெரியாதனால நம்மளை வந்து ஏமாத்துறான். அதே போல் சாத்தானுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. அந்த ஏழு முத்திரைகள் திறக்கப்பட்டு சாத்தான் எந்த மாதிரி குதிரையை மாற்றிக்கொள்ளுகிறான், அவன் என்ன ரூபத்தில் வருகிறான் என்று ஏழு முத்திரைகள் நமக்கு வெளிப்படுத்துவதனாலே அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாது, நம்மளை வஞ்சிக்க முடியாது. இதை தேவன் நம்மை வந்து ஒருபோதும் என்ன செய்ய மாட்டார், வலுவ விடமாட்டார், வலுவாதபடி இருக்கிறோம். அவருடைய வலதுகரத்திலே நம்மை இருக்கிறோம். அவருடைய வலதுகரத்திலே ஏழு நட்சத்திரங்களை கண்டேன் என்று யோவான் சொல்லும் பொழுது அவர் தம்முடைய வல்லமையினாலும் தன்னுடைய அதிகாரத்தினாலும் நம்மை தாங்குவதனாலே சாத்தான் நம்மை விள வைக்க முடியாது. இந்த ஏழு நட்சத்திரங்களை விள வைக்க முடியாது. அதே போல் உங்களை விள வைக்க முடியாது. யூதா 24 வசனத்தை வாசிக்கலாம்.
வழுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோட உங்களை மாசற்றுள்ளா நிறுத்தவும் வல்லமை உள்ளவரும்.
வழுவாதபடி உங்களை காக்கவும் தம்முடைய மகிமையுள்ள சன்னிதானத்திலே உங்களை மாசற்றுள்ளாய் நிறுத்த வல்லமையுடும். நீங்கள் ஒருபோதும் பாவம் செய்யாதவர்களாக. நெவர் டிட் சின் இன் த ஃபர்ஸ்ட் பிளேஸ். வி ஆர் ஜஸ்டிஃபைடு. ஆண்டவர் நம்மை மாசற்றவளாய் நிறுத்த வல்லமையுள்ளவராயிருக்கிறார். வலுவாதபடி நம்மை காக்கிற, நம்ம வந்து விழுந்து போக முடியாது. வி ஆர் எலெக்டட். ஆனால் இந்த தூதர்கள் ஒன் மூன்றில் ஒரு பங்கு தூதர்கள் விழுந்து போனார்கள், மூணில் ரெண்டு பங்கு தூதர்கள் விழ முடியாது. அதே போல தான் ஸ்தாபன சபைகள் இன்றைக்கி வஞ்சிக்கப்பட்டிருக்கிறது. அவங்க இப்பொழுது உமன் பிரீச்சர் நிறைய பேர் மாறிட்டாங்க. இப்பொழுது ஸ்தாபனத்தில் பெண் பிரசங்கிகள் அதிகம், சிஎஸ்ஐலையும் பெண் ரெவரண்ட் இருக்கிறாங்க, பெந்தகோச போதகர்களும் நிறைய பேர் பெண் பிரசங்கியார்கள் இருக்கிறாங்க. பாஸ்டரும் அவரும் பிரசங்கியார் தான், அவர் ஒய்ஃபும் பிரசங்கியார் தான். அதனால் அவரும் பாஸ்டர் தான், அவங்க ஒய்ஃபும் பாஸ்டர் தான். இல்லை டிரான்சண்ட் கூட இன்றைக்கி பாஸ்டராக இருக்கிறாங்க, நிறைய டிரான்சண்ட் இன்றைக்கி பாஸ்டராக இருக்கிறாங்க. அதெல்லாம் சாபனம் என்ன செய்யுது, உமன் ப்ரீச்சரை கொண்டு வருகிறது, ட்ரினிட்டி த்ரீ காட்ஸ் கொண்டு வருகிறது, த்ரீ பர்சன் இன் ஒன் காட் என்று சொல்லுகிறார்கள். அதை விளக்கம் சொல்லவே முடியாது, கேனாட் எக்ஸ்பிளைன் இட். ட்ரினிட்டிக்கு விளக்கம் கொடுக்க முடியாது. அதே போல் அவங்க என்ன சொல்கிறாங்க, இதை என்ன, இயேசு தேவத்துவத்தில் ஒருவராக இருக்கிறார், தேவத்துவத்தில் மூன்று பேர் இருக்கிறாங்க, அதில் ஒருத்தர் இயேசு கிறிஸ்து. The Godhead was in Jesus, not Jesus in the Godhead. தேவத்துவத்தில் இயேசு இல்லை, இயேசுக்குள் தேவத்துவம் இருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம், தேவத்துவம் இயேசு கிறிஸ்துக்குள்ள இருக்கு. கொலாசியர் 2:9 தேவத்துவத்தின் பரிபூரணமெல்லாம் அவருக்குள்ளே இருக்கிறது. இவங்க தேவத்துவத்தில் அவர் இருக்கிறாருங்க, அங்கே நம்ம அவருக்குள்ளே தான் தேவத்துவம் இருக்குது. பிதா குமாரன் பசுத்தாவி எல்லாம் அவருக்குள்ளே தான் இருக்குது. ஆமே பார்த்தீங்களா, சாத்தான் எப்படி பொய்யினால இன்றைக்கி விலை வச்சுருக்கான்னு பாருங்கள். இதோ நம்ம வந்து என்ன செய்யணும், சபையானது எடுத்துக்கொள்ளப்படுதலை எதிர்நோக்கியிருக்கிறோம். இப்பொழுது வானத்தின் நட்சத்திரங்கள் விழ வேண்டிய நேரம், அநேகர் விழுந்து போக வேண்டிய நேரத்தில் நம்ம இருக்கிறோம். சாபனத்து மக்கள் விழுந்து போய்விட்டார்கள், அந்த ஃபால்ஸ் அங்கே டாக்டரின்னால் அங்கே விழுந்து போயிருக்கிறாங்க. ஆனால் நாம் தேவனுடைய கரத்தில் இருக்கிறோம், ஒருபோதும் விழுந்து போக முடியாது. ஆமீன். லாஸ் ஏஞ்சல்ஸ், அது ஏஞ்சல்ஸ் என்கிற பெயரை உடையதாக இருக்கிறது. தூதனுடைய நாமத்தை அது தரித்திருக்கிறது. பென்னாம் என்ன சொல்லுகிறார், சிட்டி ஆஃப் த ஏஞ்சல்ஸ், அது சிட்டி ஆஃப் ஏஞ்சல்ஸ் என்று அழைக்கப்படுகிறது. என்ன சிட்டி, என்ன ஏஞ்சல்னா ஃபாலன் ஏஞ்சல்ஸ், விழுந்து போன தூதர்கள். அது தன்னுடைய அங்கே என்ன நாலாம் பரிமாணத்தின் மூலமாக இமேஜஸ் அது வந்து உலகமெங்கிருந்து அனுப்பியிருக்கிறது. சினிமா இமேஜஸ் அந்த வந்து உலகமெங்கி அது அனுப்பி உலகத்தையே அது பொலியூட் பண்ணிவிட்டது. லாஸ் ஏஞ்சல்ஸ், ஹாலிவுட் லாஸ் ஏஞ்சல்ஸ் உலகத்தையே அது பொலியூட் பண்ணிவிட்டது, தீட்டுப்படுத்தி விட்டது. அதனால் பிரதர் பென்காமி என்ன சொல்லுகிறார், லாஸ் ஏஞ்சல்ஸ், லாஸ் ஏஞ்சல்ஸ், சிட்டி ஆஃப் த ஏஞ்சல்ஸ், யூ வில் ஸ்லைட் இன் டு த ஓஷன். லாஸ் ஏஞ்சல்ஸ், லாஸ் ஏஞ்சல், தூதனுடைய பெயரை வைத்திருக்கிறியே, நீ ஒரு நாளிலே சமுத்திரத்துக்குள்ளாக நீ வழுவி போவாய் என்று சொல்லுகிறார். 40 மைல் ஆழத்தில் லாஸ் ஏஞ்சல்ஸ் தண்ணிக்குள்ளே போகும் என்று பென்காம் சொல்லியிருக்கிறார். அதனால் அது ஒரு கோஸ்டல் சிட்டியாக இருக்குது, கடற்கரை பட்டணமாக இருக்கிறது. கப்பர்நகும் ஒரு கடற்கரை பட்டணம், வானபரியந்தம் உயர்த்தப்பட்ட கப்பர்நகுமே நீ பாதாள பரியந்தம் தாழ்த்தப்படுவாய். சோதோம் குமாரா ஒரு கோஸ்டல் சிட்டி, அது வந்து சவக்கடலுக்கு கீழே இருக்கிறது. கப்பர்நகும் வந்து மத்திய தரக்கடல் கீழே இருக்கிறது. ஒரு நாளிலே பசிபிக் மகா சமுத்திரத்துக்குள்ளாக லாஸ் ஏஞ்சல்ஸ் அது உள்ளே போய்விடும். ஏனென்றால் அது வார்த்தையை புறக்கணித்தது. பென்காமுடைய செய்தியை லாஸ் ஏஞ்சல்ஸ் பட்டணத்தார் புறக்கணித்தார்கள். சோதோம் குமாரா வந்து தூதருடைய செய்தியை புறக்கணித்தது. இதோ என்ன சொன்னால் கப்பர்நகும் இயேசு கிறிஸ்துவின் செய்தியை புறக்கணித்தது, அது இன்றைக்கி கடலுக்கு அடியில் இருக்கு. அதே போல் வார்த்தையை புறக்கணிக்கும் பொழுது நியாய தீர்ப்பை தவிர வேறு எதுவுமே வரப்போகிறதில்லை. ஒரு நாளில் நியாய தீர்ப்பானது தாக்கும், நியாய தீர்ப்பானது அந்த பட்டணங்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார் என்றால், வெளிப்படுத்தல் 9 முதல் முதல் சில வசனங்களை வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 9 முதல் சில வசனங்களை வாசிக்கலாம்.
5 தூதனை காலம் ஊதினான், அப்பொழுது வானத்திலிருந்து பூமியின் மேல் விழுந்த ஒரு நட்சத்திரத்தை கண்டேன், அவனுக்கு பாதாள குழியின் திறவுகோல் கொடுக்கப்பட்டது.
சரி போதும். 5 தூதன் எக்காலம் ஊதினான், அப்பொழுது வானத்திலிருந்து விழுந்த ஒரு நட்சத்திரத்தை கண்டேன், அவனுக்கு பாதாள குழியின் திறவுகோல் கொடுக்கப்பட்டது. ஒரு நட்சத்திரம் தான் அங்கே கீழே விழுந்துச்சுன்னு அங்கே முதல்ல எழுதியிருக்கு. அது வானத்தில் நம்ம பார்க்குற ஒரு ஸ்டாராக நமக்கு தெரிகிறது. அதனால் அங்கே அதுக்கு பிறகு அடுத்த சென்டென்ஸை நீங்கள் வாசிக்கும் பொழுது அவனுக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த நட்சத்திரம் வந்து அவனுக்குன்னு சொல்லப்படும் பொழுது அது ஒரு மனுஷனை குறிக்கிறது. அது நட்சத்திரம் கிடையாது, அது ஒரு மனுஷன். அது யார்? லூசிபர், சாட்டன். சாட்டன் வானத்திலேருந்து கீழே விழுகிறான். அவனுக்கு ஒரு திறவுகோல் கொடுக்கப்பட்டது, அவனுக்கு பாதாள குழியின் திறவுகோல் கொடுக்கப்பட்டது. நீங்கள் அது ஒரு ஜியோக்ரபிக் பிளேஸாக நினைக்கலாம். அந்த கீ வந்து வீட்டுக்கு கீ சாவி இருக்குது, காருக்கு சாவி இருக்குது, அதே போல் உங்களுக்கு ஒரு சாவி மாதிரி தெரியும். அது சிம்பிளாக எழுதப்பட்டிருக்கிறது. அது வந்து பாதாள குழின்னா கீழே இருக்கிற ஒரு பெரிய குழின்னு சொன்னது ஒரு டைமென்ஷன். அது நாட் இட் இஸ் நாட் எ ஜியோக்ரபிக் பிளேஸ், பட் இட் இஸ் எ டைமென்ஷன். அந்த கீ என்று சொல்லும் பொழுது வீட்டு சாவி கார் சாவின்னு நம்ம நினைக்கக்கூடாது. அது என்னென்ன கீன்னு நினச்சிருந்தால் ஒரு திறவுகோலாக இருக்கிறது. அதனால் என்ன செய்யிருந்தால் அந்த திறவுகோல் என்று சொல்லும் பொழுது ஒரு நாலேஜ். நாலேஜ் இஸ் எ கீ. நாலாம் பரிமாணம் ரொம்ப காலமாக கண்டுபிடிக்கப்படவில்லை. நாலாம் பரிமாணம் ஏதேன் தோட்டத்தில் இருக்கும் பொழுதே அங்கே டிவி இருக்குது என்று பெண்ண சொல்லுகிறார். இந்த காற்றுல என்ன அநேக இமேஜஸ் எல்லாமே இருக்குது என்று சொல்லுகிறார். அந்த ஈத்தர் வேவ்ஸில் அந்த இமேஜஸ் எல்லாமே இருக்கிறது. ஆனாலும் அது ஒரு கருவி மூலமாக அதை வந்து கேட்ச் பண்ணும் பொழுது அந்த இமேஜ் நமக்கு வந்து படமாக தெரிகிறது. அது ஏ ஆண்டவர் உண்டாக்கும் பொழுதே அந்த நாள் உலகத்தை உண்டாக்கும் பொழுதே ஃபோர்த் டைமென்ஷனை வச்சிருக்கிறார். ஆனால் மனுஷனுக்கு கண்டுபிடிக்கவில்லை. இந்த ஐந்தாம் தூதன் எக்காலம் கூதும் பொழுது தான் அந்த ஃபிஃப்த் டெம்பர் டைம். ஃபிஃப்த் டெம்பர் வந்து ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் என்று சொல்லுகிறார். நேச்சுரலாக அது ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார், ஆனால் ஸ்பிரிச்சுவலாக அது வேறு அர்த்தம். சாட்டான் வந்து வானத்திலேருந்து கீழே விழுகிறான். அவன் பல்லவத்திலேருந்து தள்ளப்படுகிறான். அவனுக்கு இப்பொழுது என்ன செய்கிறால் அந்த கீ ஆஃப் நாலேஜ், அவனுக்கு பெர்மிசிவில், அனுமதிக்கு சித்தம் கொடுக்கப்படுகிறது. அந்த நாலாம் பரிமாணத்தை திறக்கக்கூடிய அந்த கீ கொடுக்கப்படும், அந்த நாலேஜ் கொடுக்கப்படுகிறது. அந்த கீன்னா நாலேஜ், த நாலேஜ் ஆஃப் ஃபோர்த் டைமென்ஷன். ரொம்ப காலமாக ஃபோர்த் டைமென்ஷன் கண்டுபிடிக்க முடியல. இப்பொழுது ஒரு 50 வருஷமாக தான் இந்த ஃபோர்த் டைமென்ஷன் கண்டுபிடிக்கப்பட்டது. ஒரு காலத்தில் யார் வீட்லேயும் டிவி கிடையாது. இப்பொழுது எல்லார் வீட்லேயும் டிவி இருக்கிறது. யார் கையிலையும் இப்போ செல்ஃபோன் கிடையாது. ஒரு ஃபோன் கனெக்ஷன் இந்த கவர்மெண்ட்டில் வாங்கினாலே எவ்வளோ கஷ்டம். அப்ளை பண்ணி எத்தனையோ வருஷத்துக்கு பிறகு தான் சேங்ஷன் ஆகும். இப்போ ஒருத்தர் கையில் 4 செல்ஃபோன் இருக்கு. குறைஞ்சது 2 செல்ஃபோனாக நிறைய பேர் வச்சுருக்கிறாங்க. அதுவும் ரொம்ப காஸ்ட்லியாக வச்சுருக்காங்க. 1 லட்சம் ரூபாய்க்கு ஈக்குவலாக வச்சுருக்கிறாங்க. ஏதோ காலம் எப்படி மாறிச்சு பார்த்தீங்களா? இப்போ அது கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நாலாம் பரிமாணத்தை ஓப்பன் பண்ணுற அந்த நாலேஜ் ஆனது இப்பொழுது 50th டைமில் அது கொடுக்கப்படுகிறது. இத்தனை வருஷமாக அது கொடுக்கப்படலை. இப்பொழுது அந்த சாவி கொடுக்கப்பட்டிருக்கிறது, திறவுகோல் கொடுக்கப்பட்டது. பாதாள குழியை திறந்தான்னா அந்த 4th டைமென்ஷன் ஓப்பன் ஆகுது. கீ ஆஃப் சயின்ஸு, அந்த விஞ்ஞானத்தின் மூலமாக நாலாம் பரிமாணம் தொடரும் பொழுது இப்போ நிறைய இமேஜஸை நீங்கள் பார்க்கீங்க. அந்த குழியிலிருந்து என்ன சொன்னால் வெட்டுக்கிளிகள் தோன்றின. அங்கே ஸ்மோக் ஸ்க்ரீன் ஏற்படுகிறது. அந்த குழியிலிருந்து புகை எழும்பினது. அந்த புகையினால் ஆக சூரியனும் ஆகாயமும் அந்தகாரப்பட்டது. அது எல்லாத்தையுமே மூடிவிட்டது. ஜனங்கள் எல்லாமே இன்றைக்கி வந்து டிவியில் செல்ஃபோனில் மூழ்கிட்டுருக்காங்க. நம்ம ஒருத்தர்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தால் உடனே அவர் செல்ஃபோனை எடுத்து அவங்க பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. நம்ம பேச்சே கேட்க மாட்டாங்க, அவன் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. கொஞ்சம் நேரம் கிடைச்சாலும் எங்கேயாவது ஒரு இடத்துல உட்காருக்கு, கொஞ்சம் நேரம் உடனே செல்ஃபோன் தான். நம்ம பேசுனா அதுக்கு ஆன்னு சொல்கிறதே இல்லை, அதை கவனிக்கதே கிடையாது. அவங்க செல்ஃபோனில் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. நமக்கு வெறுப்பாக போயிடும். என்னடா இந்த பையன் வந்து ஒரே செல்ஃபோனை நின்றுக்கான், பேச்சே கூட கவனிக்க மாட்டேக்காரன். காலம் கட்டு போச்சு. சாசு அவங்களுடைய மனசெல்லாம் இன்றைக்கி அந்தகாரத்தினால புகையினால மூடிவிட்டான். அந்தகாரத்தினால மூடப்பட்டிருக்கு. யாரை எடுத்தாலும் கொஞ்சம் நேரம் கிடைச்சாலும் உடனே செல்ஃபோனை நோண்டிகிட்டு இருக்க வேலை தான். எங்கேயாவது உட்கார்ந்தா கொஞ்சம் நேரம் கிடைச்சாலே போதும், கண்ணு சரியாக வச்சுட்டாலும் கண்ணாடியை போட்டுக்கிட்டு சோடா பாட்டல் கண்ணாடியை போட்டுக்கிட்டு பார்ப்பான். அவனால் பார்க்காம இருக்க முடியாது. இதுதான் இன்றைக்கி இருக்க உலகம். அந்த குழியின் புகையினால் சூரியனும் ஆகாயமும் அந்தகாரப்பட்டது. அதனால் சூரியன் இன்னைக்கு இன்னைக்கு சத்தியமே அவங்க கண்ணுக்கு தெரியறதில்லை. கர்த்தரை பற்றிய ஆண்டவரை பற்றிய நினைப்பே அவங்களுக்கு மனசில் வரப்போகிறதில்லை. அவ்விதமான ஒரு காலத்தில் இருக்கிறோம். அந்த குழியிலிருந்து எட்டு குழிகள் தோன்றி அதை என்ன செய்யறதால் பூமியிலே வந்தது. அதை பூமியின் புல்லையும் பசுமையான எந்த பூண்டையும் எந்த மரத்தையும் சேதப்படுத்தாமல் தேவனுடைய முத்திரையை தங்கள் நெற்றிகளில் தரித்தீராத மனுஷரை மாத்திரம் சேதப்படுத்துவதற்கு அவைகளுக்கு உத்தரவு கொடுக்கப்பட்டது. பாருங்கள், இந்த வெட்டுக்கிளிகள் அங்கே தோன்றுகிறது. அது வெட்டுக்கிளி கிடையாது, நேச்சுரல் லோக்கஸ் கிடையாது, அது பிசாசினுடைய ஆவிகள். இந்த பிசாசினுடைய ஆவிகள் என்ன செய்தது என்றால் அது யாரை சேதப்படுத்தும், தேவனுடைய முத்திரையை தங்கள் நெற்றியில் தரித்திராத மனுஷரை மட்டும் அதை சேதப்படுத்தும். வெட்டுக்கிளிகள் என்ன செய்யும், பச்சையான பொருளை சாப்பிடும். இது ஒன்றும் சாப்பிட்றதில்லை, அது வந்து கொட்டுது. அதுக்கு ஒரு இன்டெலிஜென்ஸ் இருக்குது, அந்த வெட்டுக்கிளிக்கு ஒரு இன்டெலிஜென்ஸ் இருக்குது. அது என்ன இன்டெலிஜென்ஸ்னால் யார் நெத்தியில் தேவனுடைய முத்திரை தரிச்சிருக்குன்னு அதுக்கு தெரியுது. அதனால் அதுக்கு ஒரு ஞானம் இருக்குது. அது வந்து பார்த்துக்கிடும் யாருடைய நெத்தியில் பரிசுத்தாவியின் முத்திரை இருக்குது. அவங்ககிட்ட போவாது, பரிசுத்தாவியின் முத்திரை பெறாது. இந்த பையன் பேட் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்துக்கிட்டு இருப்பான், இங்கே சர்ச்சுக்கு வருவான், நான் பேட் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்துக்கிட்டு இருப்பான், அவனை போய் கொட்டும். அது பேட் ஃப்ரெண்ட்ஸ் சேராதவனை கொட்டாது. எங்கே போனா, ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போனேன். என்ன ஃப்ரெண்டு அது உனக்கு? நீ ஆவிக்கிறியவனாக இருக்க, கல்வாரி டேப் எனக்கு பார்த்தா உனக்கு என்ன ஃப்ரெண்டு அது? அவிசுவாசியான ஃப்ரெண்டு. அவன் உன்னையே ஏமாற்றுவான், உன்னையே வஞ்சிப்பான், உன்ட அன்பாக இருக்கிற போல நடித்து உன்னையே அவன் கெடுப்பான். நீ அவனுடைய தீய பழக்கத்தை கற்றுக்கொள்வாய். தாய்மார்களும் அப்படியே விட்டுருவாங்க. நிறைய தாய்மார்கள் பிள்ளைகளை கவனிக்க மாட்டாங்க. பிள்ளைகளுக்கு நம்ம ஏதாவது சொன்னால் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. அப்படிலாம் இல்லையா, இப்படியா, அப்படியாம்பாங்க. அவங்களுக்கு சப்போர்ட் வருவாங்க. பிறகு பிள்ளை எப்படி தெரிந்த போதும், இதுதான் நான் பார்க்குற காரியம். பாருங்கள், அவங்க தேவனுடைய முத்திரை தான் பரிசுத்தாவி பெறாதவன். பரிசுத்தாவி பெறாதவன் தான் அவிசுவாசிய ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிடுவான். அவிசுவாசிகிட்ட பேச வேண்டானே இல்லை, நம்ம அவிசுவாசி நிறைஞ்ச உலகத்தில் தான் ஜீவிக்கிறோம். ஆனால் அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் நமக்கு எதுக்கு? நேரம் கிடைக்க நேரம்லாம் அவங்கள சேர்ந்து சுற்றிக்கிட்டு, லீவு நாளெல்லாம் அவங்கள சேர்ந்து சுற்றும் பொழுது அவனை நிச்சயமாக கொட்டும். இந்த வெட்டுக்கிளி பார்த்தா கண்டிப்பாக கொட்டும். அதனால் முத்திரை என்று சொல்லும் பொழுது பரிசுத்தாவி, த சீல் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட், த லோகஸ் என்று சொல்லும் பொழுது அது வெட்டுக்கிளி கிடையாது. அதனுடைய ரெவலேஷன் என்ன என்றால் அந்த பிசாசினுடைய ஆவிகளாக இருக்கிறது. அது வந்து வெட்டுக்கிளி வந்து பசுமையான பொருள் அந்த செடிகளை சாப்பிடும், இலைகளை சாப்பிடும். இது எதையுமே சாப்பிட்றதில்ல, கொட்டை தான் செய்யும், வேதனை தான் ஏற்படுத்தும். ஃபோர்ஹெட்ஸ், நெற்றி எதை குறிக்கிறது என்றால் த அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த ரெவலேஷன். உங்களுக்கு வெளிப்பாட்டை குறித்து தானே நாலேஜ், அதான் வந்து அந்த முத்திரையாக இருக்குது. ஃபோர்ஹெட் வந்து நாலேஜை குறிக்குது, ஞானம் இங்கே தான் இருக்குது, அது பின்னால் இல்லை, இங்கே இருக்குது, நெற்றியில் தான் இருக்குது, ஞாபக சக்திங்கெல்லாம் இங்கே தான் இருக்குது. அதனால் நெற்றியில் முத்திரை உங்களுக்கு என்ன, தேவனுடைய வார்த்தை குறித்து தானே அண்டர்ஸ்டாண்டிங், அந்த ரெவலேஷன் இருந்தால் உங்களை கொட்டாது. நீங்கள் பரிசுத்தாவி பெற்றிருக்கிறீங்க. ரெவலேஷன் ஆஃப் தேர் அண்டர்ஸ்டாண்டிங். காட் இஸ் சீலிங் யூ வித் இஸ் வேர்டு. தம்முடைய வார்த்தையினாலே உங்களை முத்திரை போடுறார். என்னென்றால் அவருடைய வார்த்தை தான் அன்னைட்டிங்காக இருக்குது. இந்த ரெவலேஷன் தான் உங்களுக்கு அனாய்டிங்கை கொண்டு வரும். இந்த மெசேஜை கேட்கும் பொழுது, நீங்கள் ரெவலேஷனை கேட்ச் பண்ணும்பொழுது உங்களுக்கு அனாய்டிங் வந்து ரினீவ் ஆகிறது. அதெல்லாம் இந்த லோக்கஸுக்கு வந்து ஒரு இன்டெலிஜென்ஸ் இருக்கிறது. அது பரிசுத்தாவியை பெற்றவங்கிட்ட போகாது. பிசாசு என்றைக்குமே பலவீனமான பாண்டங்களை தான் தெரிஞ்சுக்கொள்ளும். அந்த ஆள் கொஞ்சம் வீக்காக இருக்கிறார், இவர் ஈஸியாக நம்ம சொன்னதெல்லாம் நம்புவார், இவர் ஆவிக்குரியவர், இவரை போய் நம்ம ஏமாற்ற முடியாது. அதனால் அந்த பலவீன பாண்டங்களை தான் ஏமாற்ற வரும். சாசு அதை தான் செய்யும். அதுக்கு தெரியும் யார் பலவீனமானவங்க, யார் ஸ்ட்ராங்கானவங்கன்னு தெரியும். அதுக்கு அந்த இன்டெலிஜென்ஸ் இருக்குது. அதனால் அது என்ன செய்யும் என்றால் அவங்கள வேதனைப்படுத்தும். அதுக்கு ஒரு ராஜன் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கு. 16 வசந்த வாசிக்கலாம்.
அவைகளுக்கு ஒரு ராஜன் உண்டு, அவன் பாதாளத்தின் தூதன், எபிரேய பாஷையிலே அபத்தோன் என்றும் கிரேக்க பாஷையிலே அப்பல்லியோன் என்றும்.
அவைகளுக்கு ஒரு ராஜன் உண்டு. வெட்டுக்கிளிக்கு வந்து ராஜா கிடையாது. நீதிமொழிகள் 30:27 என்ன வாசிக்கிறோம் என்றால் அந்த வெட்டுக்கிளிகளுக்கு ராஜா கிடையாது. அது ராஜா இல்லாதிருந்தும் பவுஞ்சு பவுஞ்சா கூட்டம் கூட்டமாக போகுது. ஆனால் இந்த வெட்டுக்கிளிகளுக்கு ராஜன் இருக்கிறது. இந்த பிசாசினுடைய ஆவிகள், விழுந்து போன தூதர்கள், இதற்கு வந்து ஒரு ஹெட் இருக்கிற ராஜா இருக்கு, கிங் இருக்கிறது. அவன் அபத்தோன் என்றும் அப்பல்லியோன் என்றும் அவனுக்கு பேர். அபத்தோன் அப்பல்லியோன் என்னால் டிஸ்ட்ராயர், அழிக்கிறவன். பேட் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்தா உன் வாழ்க்கை தான் அழியும். இங்கே யாராவது பேட் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருந்தீங்கன்னா வாழ்க்கை தான் அழியும். அவங்க தாய்மார்க்கு நல்லா தெரியும். அதனாலும் இலக்காரம், மக மேலே உள்ள பாசம், அந்த மாம்சப்பிரமான ஒரு பாசம், அது என்ன செய்யுது, பையனை வந்து கண்டுகிடுறது இல்லை. பிறகு ஐயா அப்படி பண்ணிட்டான், இப்படி பண்ணிட்டான், முளையிலே கிள்ள தெரியாது. ஏன்னா அந்த ஆம்பளை பையன் தான் ஒரு பாசம் அதிகம் தாய்மார்களுக்கு. அதனால் வருகிற வேனை, அதனால் அவன் டிஸ்ட்ராயர். ஒரு ராஜன் உண்டு, அவன் அப்பல்லியோன் என்றால் டிஸ்ட்ராயர், கடைசியில் அழிச்சிருவான், வாழ்க்கையை அழிச்சு போடுவான். அப்படி என்று நம்ம பைபிளில் நாம் வாசிக்கிறோம். இதோ டிஸ்ட்ராயர் என்று பெயர். சாத்தான் என்றைக்குமே அவன் வந்து மரணத்துக்கு அதிகாரியாக இருக்கிறான். அவன் ஒரு டிஸ்ட்ராயராக இருக்கிறான். ஆனால் ஆண்டவர் ஜீவன் உண்டாயிருக்கும், அந்த ஜீவன் பரிபூர்ணப்படம் வந்தார். ஹல்லேலூயா. சாத்தான் மின்னலை போல வானிலிருந்து விழுகிறதை நான் கண்டேன். இயேசு சொல்லுகிறார் லூக்கா 10:17-19 வாசிக்கும் பொழுது, சாத்தான் மின்னலை போல விழுகிறதை கண்டேன். சாத்தான் வந்து விழுந்து போன ஒரு ஃபாலன் ஏஞ்சலாக இருக்கிறான். தன்னுடைய ஸ்தானத்தை இழந்து போனான். அவன் தன்னுடைய பொய்யினாலே ஒரு கூட்டமான மக்களை, அந்த தூதர்களை பல்லகத்திலே வஞ்சித்தான். இங்கேயும் அதே காரியம்தான் இப்பொழுதும் அவன் செய்து கொண்டிருக்கிறான். அதனால் அவன் வந்து நியாய தீர்ப்புக்கென்று வைக்கப்பட்டிருக்கிறான். அவனை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கும் நியாய தீர்ப்பை தவிர வேற ஒன்றுமே இல்லை. தேவன் வந்து, அவர் வந்து ஏஞ்சல் ஆஃப் காடாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏஞ்சல் ஆஃப் காட், 1946 ஏஞ்சல் ஆஃப் காட். பிரதர் பென்காமுக்கு அந்த கிரீன் மில் இந்தியானா என்ற இடத்துல இருக்கிற அந்த குகையிலே தரிசனமானார். என்னுடைய முதலாவரைக்கு முன்னோடியாக யோவான்சான் அனுப்பப்பட்டது போல நீ என்னுடைய இரண்டாவரைக்கு முன்னோடியாக அனுப்பப்படுகிறாய். As John the Baptist was sent for and my first coming, so you are sent for and my second coming. என்னுடைய இரண்டாவரைக்கு முன்னோடியாக நீ அனுப்பப்படுகிறாய். உன் செய்தி உலகமெங்கிலும் போகும் என்று சொன்னார். பின்பு அவர் குகையிலே அவரை சந்திக்கும் பொழுது, அதே ஏஞ்சல் அங்கே சந்திக்கும் பொழுது, மோசேக்கு ரெண்டு அடையாளத்தை கொடுத்தது போல நான் உனக்கு அடையாளத்தை கொடுக்குறேன், நீ இந்த ஹீலிங் கிஃப்டை கொண்டு உலகமெங்கிலும் நீ செல்லுவாய் என்று கத்த சொன்னார். அந்த ஏழாம் தூதனை ஏஞ்சல் ஆஃப் காட் சந்தித்தார். அதிலிருந்து அவருடைய குழப்பமெல்லாம் போய்விட்டது. அவருடைய காலிங் அண்ட் எலெக்ஷன், அவருடைய அழைப்பும் அவருடைய தெரிந்து கொள்ளலும் உறுதியாக்கப்பட்டது. அவர் உலகமெங்கிலும் அவர் என்ன செஞ்சார், செய்தியை கொண்டு சென்றார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய தூதனானவர் ஆபிரகாமுக்கு தரிசனமானார். ஏஞ்சல் ஆஃப் காட், விழுந்து போன தூதர் அல்ல, சாத்தான் விழுந்து போன தூதன். கர்த்தர் வந்து அவர் கர்த்தருடைய தூதன் என்று அழைக்கப்படுகிறார். வெளிப்படுத்தல் 12:1-2 நம்ம வாசிக்கும் பொழுது, இது அவள் வந்து பிரசவ வேதனைப்படுகிறாள். ஷீ இஸ் நாட் கெட்டிங் கன்சீவ்டு, ஷீ இஸ் நாட் பீயிங் ஓவர் ஷேடோடு, ஷீ இஸ் நாட் கெட்டிங் அன் ஏஞ்சல் மெசேஜ். அவள் வந்து இப்பொழுது கன்செப்ஷன் ஆகவில்லை, அவள் இப்பொழுது நிறைமாத கற்பிணியாக இருக்கிறாள். ஷி இஸ் கிரேட் வித் சைல்டு. அதனால் அவள் வந்து என்ன, கற்பன் தரிப்பதுலேருந்து குழந்தை பெறும் வரைக்கும் அந்த காலத்தில் சாத்தான் வந்து ரெடியாக இருக்கிறான் ஜனங்களை வஞ்சிக்கும்படியாக. அப்பொழுது அந்த பிசாசு வந்து என்ன செய்கிறென்றால், அந்த பலு சர்ப்பமானது அவள் குழந்தை பெற்ற உடனே அதை சாப்பிட வேண்டும் என்று நினைக்கிறது. அவளுடைய பிள்ளை தேவனிடத்துக்கும் அவருடைய சிங்காசனத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுது. கர்த்தரா இயேசு கிறிஸ்து அவரை ஏறோது அந்த அந்த வலு சிற்பமானது அந்த அவரை வந்து கொல்ல வேண்டும் நினைக்கும் பொழுது அவர் எகிப்துக்கு போய்விட்டார். அதே போல் மணவாட்டியை அது வந்து கொல்ல வேண்டும் என்று நினைக்கிறது. மணவாட்டிக்கு விரோதமாக பாதாளத்தின் வாசல்கள் இருக்கிறது, வலு சிற்பம் நமக்கு விரோதமாக இருக்கிறது. ஆனாலும் அதை நம்ம விழுங்க வரும் பொழுது நம்ம வந்து மேலே எடுத்துக்கொள்ளப்படும். அவருடைய பிள்ளை தேவனத்துக்கும் அவருடைய சிங்காசனத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. ஆமென். சகல ஜாதிகளையும் இருப்பு கோலால் ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளையை பெற்றாள். அவருடைய பிள்ளை தேவனிடத்திற்கும் அவருடைய சிங்காசனத்தை எடுத்துக்கொள்ளப்பட்டது. அதனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாட்டின் முடிவில் அவர் பிறக்கும் பொழுது அப்பொழுது ஹேரோது அவரை கொலை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறான். சாஸ்திரிகள் தன்னை வஞ்சித்து விட்டார்கள் என்று சொல்லி 2 வயசுக்குட்பட்ட எல்லா ஆண் குழந்தைகளையும் கொல்ல வேண்டும் என்று சொல்லுகிறான். அதே போல் மோசே பிறந்த பொழுது பிறக்கிற ஆண் குழந்தைகளெல்லாம் நைல் நதியிலே போட வேண்டும் என்று பார்வோன் சொல்லுகிறான். ஆனால் சாத்தானை ஆண்டவர் முட்டாளாக மாற்றுகிறார். அவனுடைய வீட்டிலே மோசே வளரும்படியாக செய்கிறார். சாத்தானுடைய தந்திரங்கள் செல்லுபடியாகலை. தேவனுடைய வார்த்தைக்கு மேலே அது ஒன்றும் செய்ய முடியாது. ஹல்லேலூயா. அதே போல் இயேசு கிறிஸ்துவை பார்வோன் அந்த நேரோடு ஒன்றும் செய்ய முடியலை. ஆண்டவர் சொப்பனத்தில் யோசேப்புக்கு தரிசனமாகி நீ பிள்ளையை கூட்டிக்கிட்டு எகிப்துக்கு போயிரு, இதோ யாரோது பிள்ளையை கொலை செய்ய வகை தேடுகிறான். அதனால் அவனுக்கு முன்னக்கூட்டியே இன்ஃபர்மேஷன் வந்துவிட்டது. கர்த்தர் அந்த சொப்பனத்தின் மூலமாக அவனோடு பேசும் பொழுது இயேசு தப்பிச்சு விட்டார். அதே போல் தான் இந்த கடைசி காலத்தில் சாத்தான் வந்து உலகத்தை ஆளுகை செய்ய போகிறான். வேர்ல்டு கவுன்சில் மூலமாக, WCC வேர்ல்டு கவுன்சில் ஆஃப் சர்ச்சஸ் மூலமாக இன்றைக்கு எல்லா ஸ்தாபனங்களும் ஒன்று சேரும் பொழுது சாத்தான் என்று என்ன செய்கிறான் என்றால் அவன் வந்து அதிகாரத்தை பெற வேண்டும் என்று அவன் விரும்புகிறான். சாத்தான் wanted to be the king of the world, உலகத்தின் ராஜாவாக மாற வேண்டும் என்று நினைக்கிறான். சாத்தான் wanted to be worshipped as God, அவன் தேவனாக ஆராதிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறான். அது நிறைவேறுவதற்கு முன்னதாக நம்மளை ஆண்டவர் மேலே கொண்டு சொல்கிறான். அல்லேலூயா. அந்த வசனம் என்ன சொல்லியிருக்கு? அவள் வந்து இரு சகல ஜாதிகளையும் இருப்பு கொள்ள, 5 வாசிக்கலாம்.
சகல ஜாதிகளையும் இருப்பு கோளால் ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளை அவள் பெற்றால் அவருடைய பிள்ளை தேவனிடத்திற்கும்
அவருடைய பிள்ளை தேவனிடத்துக்கும் அவருடைய சிங்காசனம் நீங்கள் மேலே எடுத்துக்கொள்ளப்பட போறீங்க. சாத்தான் உங்களை தேடி கண்டுபிடிக்க முடியாது, நீங்க மேலே போயிருவீங்க. ஹல்லேலூயா. அதனால கர்த்தர் நம்மை மேலே எடுத்துக்கொள்ளுகிறார், அவன் நம்மை கேட்ச் பண்ண முடியாது. எப்படி இயேசு கிறிஸ்துவை அவன் பிடிக்க முடியலையோ அதே போல இந்த புதிய ஏற்பாட்டு காலத்திலே மனவாட்டி அவன் பிடிக்க முடியாது. இன்னொரு போர்ஷனை வாசித்து முடிச்சிடலாம். வெளிப்படுத்தல் 6:12 வாசிக்கலாம்.
அவர் ஆறாம் புத்திரை உடைக்க கண்டேன், இதோ பூமி மிகவும் அதிர்ந்தது, சூரியன் கருப்பு கம்பளியை போல கருத்தது, சந்திரன் ரத்தம் போல ஆயிற்று, அத்திமரமானது பெருங்காற்றினால் அசைக்கப்படும் போது அதன் காய்கள் உதிர்வது போல வானத்தின் நட்சத்திரங்களும் பூமியிலே விழுந்தது.
சரி, அவர் ஆறாம் புத்திரை உடைக்க கண்டேன், அப்பொழுது பூமி மிகவும் அதிர்ந்தது. அதான் லாஸ் ஏஞ்சல்ஸ் பட்டணம் தண்ணிக்குள்ள போறது. பூமி மிகவும் அதிர்ந்தது, சூரியன் கருப்பு கம்பளி போல கருத்தது, சந்திரன் ரத்தம் போல ஆயிற்று, அத்தி மரமானது பெருங்காற்றினால் அசைக்கப்படும் பொழுது அதன் காய்கள் உதிர்வது போல வானத்தின் நட்சத்திரங்களும் பூமியிலே விழுந்தது, வானமும் சுருட்டப்பட்ட புஸ்தகம் போல ஆயிற்று, மலைகள் தீவுகள் யாவும் தங்கள் இடங்களை விட்டு அகன்று போயின. பூமியின் ராஜாக்களும் பெரியவர்களும் ஐஸ்வர்யமான்களும் சேனைத்தலைவர்களும் பலவான்களும் அடிமைகள் யாவரும் சுயாதீன யாவரும் பர்வதங்களின் குகையிலும் கண்மலையிலும் ஒளிந்து கொண்டு பர்வதங்களையும் கண்மலை நோக்கி நீங்கள் எங்கள் மேல் விழுந்து சிங்காசனத்தில் வீட்டுக்குடைய முகத்துக்கும் ஆட்டுக்குடியாண்டு கோபத்துக்கும் எங்களை மறைத்து கொள்ளுங்கள், அவருடைய கோபாக்கினையின் மகா நாள் வந்துவிட்டது, யார் நில நிற்கக்கூடும் என்றார்கள். வெளிப்படுத்தல் 6:12-17 வரைக்கும் வாசிக்கிறோம். அது வந்து 6th சீல் ஆயிருக்கிறது. அது நேச்சுரலாக ஒரு நாளில் நடக்க போகுது. அது மகா உபத்திர காலத்திலே நடக்க போகுது. ஆனால் ஸ்பிரிச்சுவலாக உங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்னபடி சூரியன் கருப்பு கம்பளியாக காஸ்பல் லைட் இன்னைக்கு அங்கே வந்து இருட்டாகிவிட்டது. காஸ்பல் லைட் வந்து இப்பொழுது மறைக்கப்பட்டு விட்டது. சபையானது அது ரத்தம் போல் ஆகிவிட்டு சபையானது வீழ்ச்சி அடைந்து விட்டு நியாய தீர்ப்புக்கு ஏதுவாகிருக்கு. இந்த ஃபாலன் சாஸ், மெத்தடிஸ்ட் ஃபாலன் சாஸ், இதோ சிஎஸ்எஃப் ஃபாலன் ஸ்டார்ஸ், அந்த ரெவரண்ட் எல்லாமே ஃபாலன் ஸ்டார்ஸ், அந்த பிஷப் ஃபாலன் ஸ்டார். நினச்சது ஈசிஐ சர்ச்சுக்கு வந்து பிஷப் வந்து ஒரு பெண், அந்த பேராயருடைய மகள் தான் பிஷப்பாக இருக்கிறாங்க, பெண் பிஷப்லாம் இருக்கிறாங்க. இப்படிலாம் எல்லாமே அப்படி மாறிப்போச்சு, எல்லாம் விழுந்து போய்விட்டது. எல்லாருமே அன்றைக்கு ஒளிஞ்சு கொள்வாங்க. அவருடைய கோபாக்கினியின் நாள் வந்துவிட்டது, ஆண்டவர் நியாய தீர்ப்பை செலுத்த வேண்டிய நேரம் வந்துவிட்டது, இதை ஒருவரும் தப்பித்து கொள்ள முடியாது என்று நம்ம அங்கே பைபிளில் நம்ம வாசிக்கிறோம். நம்ம இன்னைக்கு வந்து சர்ச்சேசஸ்லேருந்து சண்டேக்கு வந்திருக்கிறோம். எஸ்ஓஎன் சன், எஸ்யூஎன் இல்லை, எஸ்ஓஎன், குமாரனுடைய நாளுக்கு வந்திருக்கிறோம், ஃபுல்னஸ் ஆஃப் வேர்ல்டில் வந்திருக்கிறோம். இஸ்ரேலுக்கு என்ன நடக்குதோ அதுதான் நமக்கு நடக்குது. அங்கே 144,000 பேரை அப்பொழுது ஆண்டவர் தெரிந்து கொள்கிறார். ஆறாம் முத்திரையின் காலத்தின் போது 144,000 பேர் சுத்திகரிக்கப்படுகிறார்கள். இயற்கையானது சுத்திகரிக்கப்படுகிறது, ஃபூலிஸ் வெர்ஜன் சுத்திகரிக்கப்படுகிறது. அதுக்கு தான் ஆண்டவர் ஆறாம் முத்திரையை வைத்திருக்கிறார். நீங்கள் ஏற்கனவே இயேசுவின் ரத்தத்தினால் சுத்திகரிக்கப்பட்டனால உபத்திரத்தினாலே நீங்கள் சுத்திகரிக்கப்பட வேண்டியது அவசியம் இல்லை. அதனால் ஆண்டவர் உபத்திர காலத்துக்கு முன்னதாக உங்களை மேலே எடுத்து கொள்ளுகிறார். ஆமீன். நம்ம ஏற்கனவே சோக்கன் பெற்றிருக்கிறோம். இன்னைக்கு கிராஸ் டார்க்னஸ் இருக்கிறது, இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும். ஆனாலும் உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். ஹல்லேலூயா. சாலோம், இதோ உங்களுக்கு உங்கள் மேல் இன்னைக்கு வெளிச்சம் பிரகாசிக்கிறது. அந்த வெளிச்சத்தினதுக்கு பூமியின் ராஜாக்கள் ஓடி வருவார்கள். என்னுடைய குமாரர் தூரத்திலிருந்து வந்து என் குமார்த்திகள் பக்கத்திலே வளர்க்கப்படுவார்கள். ஏசாயா 60:1-4 வரைக்கும் வாசிக்கிறோம். நம்ம மேல வெளிச்சம் பிரகாசிக்கும் பொழுது உலகமெல்லாம் இருளாய் இருக்கிறது, ஏதோ அந்தகாரம் அடைந்திருக்கிறது. ஆனால் வெளிச்சம் நம்ம மேல பிரகாசித்து கொண்டிருக்கிறது. எல்லா இடத்துலையும் ஸ்பிரிச்சுவல் டெத் இருக்கிறது, ஆனால் நம்ம ஜீவனை பெற்றிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆறாம் முத்திரையின் காலத்திலே இதோ உலகத்திலே உபத்திரம் ஏற்படும். ஆனால் நம்ம அந்த உபத்திரத்திலிருந்து தப்பித்து கொள்ளும்படியாக கர்த்தர் நம்மை மேலே எடுத்துக்கொள்ளுகிறார். உபத்திரத்தினாலே 144,000 பேர் சுத்திகரிக்கப்படுகிறார்கள். ஆனால் நீங்கள் வந்து உபத்திரத்தினால இயேசுவின் ரத்தத்தால் இப்பொழுது கழுவப்பட்டிருக்கிறீர்கள். ஆமே. கர்த்தருடைய தூதனானவர் இறங்கி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய தூதனானவர் இறங்கி வந்து அவர் வந்து பவுலை சிறைச்சாலையிலேருந்து விடுதலை ஆக்கினார். பவுலும் சீலாவும் சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்டிருந்தார்கள். அங்கே பூமி அதிர்ச்சி ஏற்பட்டது, எல்லோருடைய கட்டுகளும் விழுந்தது. என்றைக்காவது பூமி அதிர்ச்சி வந்து விலங்கு கீழே விழுமா? எந்த பூமி அதிர்ச்சி வந்தாலும் விலங்கு கீழே விழாது. விலங்கு கையில் போட்டிருக்க விலங்கு வந்து கீழே விழுந்துச்சு. அது மட்டுமல்ல, பவுல் சீலாவுடைய விலங்கு மட்டுமல்ல, அந்த சிறைச்சாலையில் இருந்த எல்லாருடைய கட்டுகளும் கலங்கு போய்விட்டது. ஆமே. எப்படி பாருங்கள், சூப்பர் நேச்சுரல் எர்த்குவேக், ஒரு வித்தியாசமான பூமி அதிர்ச்சி. எந்த பூமி அதிர்ச்சி வந்தாலும் பில்டிங் ஷேக் ஆகி அது கீழே விழுந்து உடஞ்சி போகும், நொறுங்கி போகும். ஆனால் பவுலும் சீலாவும் தேவனை துதித்து பாடும் பொழுது அவங்க எல்லா கதவுகளும் திறந்தது. சிறைச்சாலையில் நிறைய கதவுகள் இருக்கிறது, எல்லா கதவுகளும் திறந்ததே ஒழிய பில்டிங் கீழே எழும் உடையலை. பாருங்கள் ஆண்டவர் எப்படி பாருங்கள் அவிதமான ஒரு ஷேக்கிங் அனுப்பினார். இல்லை, கர்த்தருடைய தூதனானவர் வரும் பொழுது அங்கே ஒரு ஷேக்கிங் வந்தது. கர்த்தருடைய தூதனானவர் அவர்களை விடுதலை ஆக்கினார், பவுலை விடுதலை ஆக்கினார். ஆமீன். அதே போல் பேதுரு அங்கே சிறைச்சாலையில் அடங்கிறது, அதே கர்த்தருடைய தூதனவர், த சேம் ஏஞ்சல் டெலிவர்ட் பீட்டர் ஃப்ரம் த பிரிஷன். இதோ பேதுருவை அந்த சிறைச்சாலையிலிருந்து விடுதலை ஆக்கினார். அவனுடைய சொப்பனம் காண்பது போல் நினைக்கிறான், இதோ அவனுடைய விலங்குகள் கீழே விழுது. நீ பாதரட்சியை மாட்டிக்கோ, சட்டை எடுத்து போட்டுக்க, நீ அறையை கட்டிக்கொள், நீ என்னை பின்பற்றி வா. ஒவ்வொரு கேட்டாக போகும் பொழுது எல்லா கேட்டுகளும் திறக்குது. காவலாளிகள் கண்ணை விழிச்சு தான் இருக்கிறான், நல்ல கண்ணை கொட்டையாக முழிச்சிக்கிட்டு தான் இருக்கிறான். ஆனால் அவங்க முன்னால் இது நடக்குது, அவங்களுக்கு தெரியலை. எல்லா கதவுகளும் திறக்கிறது. இதை பேதுரு ஏஞ்சல் ஆஃப் காடை ஃபாலோ பண்ணிக்கிட்டு வர்றான். ஆனால் பிறகு காலையில் பார்த்தா எல்லா கதவும் கரெக்டாக பூட்டு தான் போட்டிருக்கு. எல்லாம் பூட்டும் அங்கே ஒன்றும் கதவு வந்து எல்லாமே மூடி தான் இருக்குது, பூட்டு போட்ட மாதிரி தான் இருக்குது. காவலாளிகள் விழிச்சு தான் இருக்கிறாங்க. அது வந்து எப்படி ஒரு அதிசயமாக இருக்குன்னு பாருங்க. நீங்கள் அதே ஏஞ்சல் ஆஃப் காட் இன்றைக்கி இறங்கி வந்திருக்கிறேன். பவுலை சிறைச்சாலையிலேருந்து விடுதலை ஆக்கினேன், அதே கர்த்தருடைய தூதனானவர் இன்றைக்கு இறங்கி வந்திருக்கிறார், இன்றைக்கு நமத்தில் இருக்கிறார். ஹல்லேலூயா. த மைட்டி ஏஞ்சல் டிசெண்டட் ஃப்ரம் ஹெவன், பலமுள்ள தூதன் இறங்கி வந்திருக்கிறார். உங்களை வந்து உங்களுடைய விலங்குகள், உங்கள் மேலே இருக்கிற எல்லா கட்டுகள், சாத்தான் கொண்டு வர வியாதியின் கட்டுகள், மனபாரங்கள், குழப்பங்கள், சிக்கல்கள், எல்லா விதமான கட்டுகளும் நிச்சயமாக அது அவிழ்ந்து போகும். ஆமீன். எல்லாமே விலகி போகும், எல்லா கதவுகளும் அது திறக்கும். ஹல்லேலூயா. அடைபட்டிருக்கிற கதவுகள் திறக்கும். எந்த டோரும் நமக்கு ஓப்பன் ஆகலைன்னு சொல்ல முடியாது, எல்லா டோரும் ஓப்பன் ஆகும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? டெலிவரிங் ஏஞ்சல், இன்னைக்கு இறங்கி வந்திருக்கிற கத்துடைய தூதனானவர், இப்பொழுது மனவாட்டியின் மத்தியில் இருக்கிற தூதனானவர், நம்மத்திலே கல்வாரி டேபர்நாக்கில் இருக்கிற இந்த கத்துடைய தூதனானவர் உங்களை விடுவிக்கும்படியாக, என்னை விடுவிக்கும்படியாக இறங்கி வந்திருக்கிறார். ஆனால் எந்த விலங்குகளும் நம்மளை போட்டு நம்மளை வந்து ஒரு பிரிஷனுக்குள்ளே வைக்க முடியாது, சிறைச்சாலைக்குள்ளே வைக்க முடியாது. எந்த கதவுகளும் நமக்கு முன்பாக பூட்டப்பட்டிருக்கிறார், எல்லாத்தையும் ஆண்டவர் திறப்பார். ஹல்லேலூயா. அந்த ஏஞ்சல் ஆஃப் காட் இன்றைக்கு உங்கள் மத்தியிலே இருக்கிறார். நீங்கள் விசுவாசித்தால் இப்பொழுதே அந்த விடுதலையை காண முடியும். ஆமீன். இதோ ஏஞ்சல் ஆஃப் காட் இறங்கி வந்திருக்கிறார். சாத்தானும் நினைச்சா மின்னலை போல வந்திருக்கிறான். ஏன்னா இந்த தன்னுடைய பொய்யினாலே ஜனங்களை வீழ்த்தும்படியாக வந்திருக்கிறான். இன்னைக்கு கர்த்தருடைய தூதனானவர் நம் மத்தியிலே இருக்கிறார், உங்கள் வலது பக்கத்திலே நிழலாக இருக்கிறார். அதனால் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறார். ஆமேன். அதனால் எந்த விதமான காரியங்களும் நம்மளை சிறைப்படுத்தி வைக்க முடியாது, எதுவுமே நம்மளை பூட்டி வைக்க முடியாது. ஹல்லேலூயா. ஏஞ்சல் ஆஃப் டெலிவரன்ஸ், தேர் இஸ் நோ பிரிஷன் தட் சாத்தான் கேன் லாக் யூ அப். சாத்தான் உங்களை பூட்டி வைக்க எந்த ஒரு சிறைச்சாலையில் வச்சு உங்களை பூட்டி வைக்க முடியாது. ஏனென்றால் கர்த்தருடைய தூதனானவர் இறங்கி வந்திருக்கிறார். ஹீ கேம் ஃபார் ஹிஸ் சர்வன்ட், அவர் தம்முடைய ஊழியக்காரனுக்காக இறங்கி வந்திருக்கிறார். ஹீ கேம் ஃபார் ஹிஸ் சன் அண்ட் டாட்டர்ஸ், அவருடைய குமாரரும் குமார்த்திகளுக்கும் அவர் இறங்கி வந்திருக்கிறார், விடுவிக்கும்படியாக இறங்கி வந்திருக்கிறார். இயேசுவே என்னை விடுவியும் என்று சொல்லும் பொழுது அவர் உங்களை விடுவிப்பார். கர்த்தருடைய தூதனானவர் அவருக்கு பயந்தவளை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். 34 சங்கீதம் 7 வசனத்தில் வாசிக்கும். இன்னைக்கு கர்த்தருடைய தூதனானவர் இறங்கி வந்திருக்கிறார், நம்மை சூழ பாளையம் இறங்குகிறார். இந்த சர்ச்சை சுற்றில் அவர் பாளையம் இறங்கினார், இறங்கி உங்களை ஒன்று சேதப்படுத்தாதபடி உங்களை விடுவிக்கிறவராய் இருக்கிறார். ஆமேன். நம்ம அந்த ஏஞ்சலை சேர்ந்தவள, அந்த ஏஞ்சல் விழுந்து போறதில்லை, அந்த ஏஞ்சல் இறங்கி வந்திருக்கிறார். ஆனால் சாத்தான் வந்து தள்ளப்பட்டிருக்கிறான், அவன் விழுந்து போகிறவனாய் இருக்கிறான். ஹல்லேலூயா. நம்மை அவர் வலுவாதபடி காத்து தம்முடைய மையமுள்ள சன்னிதானத்திலே நம்மை மாசற்றவளாய் நிறுத்த வல்லமுள்ள தேவனாயிருக்கிறார். ஆமே. நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணு. நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். கேட்டதான வார்த்தைகளை நினைத்து பார்ப்போம். வெளிப்படுத்தல் 12 அதிகாரம், வெளிப்படுத்தல் 9 அதிகாரம், வெளிப்படுத்தல் 6 அதிகாரம், இந்த பகுதியிலிருந்து உங்களுக்கு செய்தியை கொடுத்துருக்கிறேன். Stars falling from heaven. இப்பொழுது அநேக ஸ்டார் விழுந்து கொண்டிருக்கிறது, ஆனால் நாம் அவருடைய வலது கரத்திலே இருக்கிறோம். வலுவாதபடி நம்மை காக்கிறார். ஏஞ்சல் ஆஃப் காட் நம்மோடு கூட இருக்கிறார், நம்மை விடுவிக்கும்படியாக. இப்பொழுது அவர் நமத்திலே இருக்கிறார், இப்பொழுது அவர் இறங்கி வந்திருக்கிறார். நம்ம 7 சீலில் இருக்கிறோம், நம்ம 7 சீல் விஷனில் இருக்கிறோம். எல்லாருமே கர்த்தருக்கு நம்ம ஸ்தோத்திரங்களை நம்ம ஏறெடுப்போம். கர்த்தாவே சோத்ர மண்டபம், துதிக்கிற மண்டபரே சோத்ர மண்டபரே, தேங்க்யூ ஜீசஸ் ஆண்டவரே. வாஞ்சைகள் தீ தீட வந்திடுவார் வாரம் என்றே நம்மளை, வாஞ்சைகள் தீ தீட வந்திடுவார் வாரம் என்றே வானத்திலே துதமே அவன் துதலே ஆனந்தமே பரமானந்தமே நம்பியாருள்ளமே மிக பொங்கிடுவே நாமல்லேலூயா துதி சாற்றிடுவோ. நாமல் துதி சாட்சிடுவோ. எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவையுமே துதிக்கிறோம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். தேவனத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்றும் விசுவாசிக்க வேண்டும் என்று எபிரேயர் 11:6 சொல்லியிருக்கிறவனமாக, நாங்கள் உம்மை தேடும் பொழுது எங்களுக்கு பலன் அளிக்கிறீ. யூ ஆர் த ரிவார்டர். ஆண்டவரே, நாங்கள் எவ்வளவு தேடுகிறோமோ அவ்வளவு எங்களுக்கு பலன் அளிக்கிறீ. நாங்கள் எவ்வளோ உண்மை நேசிக்கிறோமோ அவ்வளோ நீர் பலன் அளிக்கிறீர். எவ்வளோ நாங்கள் உமக்கு டெடிகேட் பண்ணுகிறோமோ அந்த அளவுக்கு நீர் எங்களை ஆசீர்வதிக்கிறீர். கர்த்தாவே, நம்முடைய பிள்ளைகளுமே நேசித்து இந்த ஆராதனையிலே பங்கு பெற்றிருக்கிறார்கள். தேவனுடைய வார்த்தையை நேசித்து அதோட கேட்டிருக்கிறார்கள். இந்த வார்த்தையானது நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக அவர்களுக்குள்ளே கிரியை செய்யட்டும். வசனத்தை கேட்குற தூரத்தில் இருக்க சமீபத்தில் இருக்கிறவர்கள், விசிபிள் காங்கிரிகேஷன் அண்ட் இன்விசிபிள் காங்கிரிகேஷன், எல்லாரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. கேட்க போகிறவர்களையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் மாறி ஜெபிக்கிறோம். எங்களுடைய விசுவாசத்தை நாங்கள் அறிக்கை செய்கிறோம். நீர் ஆண்டவர் கர்த்தருடைய தூதனானவராக, விடுவிக்கிறத தூதனானவராக எங்கள் மத்தியிலே இருக்கிறீர். நீ நேற்றும் இன்று என்றும் மாறாதவர். பேதுருவோடு பவுலோடு இருந்த அதே த சேம் ஏஞ்சல் இன்றைக்கு எங்களோடு கூட இருக்கிறீர். எங்களை விடுவிக்கிறீர். சாத்தான் எங்களை ஜெயிலில் போடணும்னு நினைக்கிறான். சாத்தான் எங்களை ஒரு கட்டி வைக்க பார்க்கிறான். ஆனாலும் நீர் எங்களை விடுவிக்கிற தேவனாக இருக்கிறீர். எங்களை சுற்றி இருக்கிற எல்லா பேட் அட்மாஸ்பியரையும் அப்புறப்படுத்து. எல்லா விதமான சோகமான சூழ்நிலைகள் எல்லாத்தையும் அப்புறப்படுத்தி எங்களுக்கு நீர் மகிழ்ச்சியை தருவீராக, சந்தோஷத்தை தருவீராக. நாங்கள் ஆண்டவரே நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாக கிரியை செய்வீராக. நாங்கள் இன்னும் உம்மை நேசிக்கத்தக்கதாக கிருபத்தாரும் எங்களுடைய குற்றம் குறைகள் எல்லாற்றையும் மன்னிப்பீராக. நீர் எங்களை தொடர்ந்து வழி நடத்த வேண்டும் மாறி ஜெபிக்கிறோம். உம்முடைய தெய்வீக பிரசன்னம் எங்களோடு கூட எப்பொழுதும் இருக்கட்டும். உம்முடைய பிரசன்னத்திலே நாங்கள் வாழத்தக்கதாக அவ்விதமான அட்மாஸ்பியரை எங்களை சுற்றிலும் நீர் உருவாக்குவீராக. எங்களை பாதுகாத்து கொள்ளும். வசனத்தை கேட்ட அனைவரையும் ஆசீர்வதி. எங்களுடைய பிரேயரிக்கு செல்லாத்துக்குமே நீ தாமே பதில் அளிப்பீராக. சரீரத்தில் சாத்தான் கொண்டு வருவதான வியாதிகள் வேதனைகள் எல்லாத்தையும் எடுத்து போடும். பரிபூர்ணமான சுகத்தை தருவீராக. உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை எல்லாருக்கும் பரிபூர்ண சுகத்தை தருவீராக. உம்முடைய வசனத்தை கேட்ட அனைவரையும் ஆசீர்வதிப்பீராக. பாதுகாத்து கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக்கொள்ளும் சகோதரன். ஜீவானந்த் அவர்களுக்கு இங்கிருந்து பாடலை நடத்தும் பொழுது நம்ம எல்லாரும் காணிக்கையினாலே கர்த்தரை கனப்படுத்தும்.
பாடலில் 113 113 தேவனை துதிப்பதும் கீர்த்தனம் பண்ணுகிறதும் நல்லது. முதல் 4 சரணங்கள். தேவனை துதிப்பதும் கீர்த்தனம் பண்ணுகிறதும் நல்லது. தேவனை துதிப்பதும் கீர்த்தனம் பண்ணுகிறதும் நல்லது. எருசலேமை
ஆச்சயன் என்னோ வீரா பாட்சே
எங்களை நேசிக்கிற பலக பிதாவே, இந்த அருமையான மன மகிழ்ச்சியின் நாளிலே உம்முடைய சமூகத்திலே இவ்வளோ நேரம் காத்திருந்து உம்மை ஆராதிக்கும் உம்முடைய வார்த்தையை தியானிக்கவும் எங்களுக்கு பாராட்டின சிலாக்கியத்துக்காக சோத்திரம். காலம் இன்னும் திறக்கி இப்பாலே நாங்கள் உம்மை ஆவியோடும் கருத்தோடும் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். உம்மை காணாதிருந்தும் உண்மையில் நாங்கள் அன்பு கூர்ந்து விசுவாசம் வைத்து எங்களுடைய ஜீவியத்தை நாங்கள் இந்நாள் வரைக்கும் வெற்றியாக ஜெயமாக செய்ய உதவி செய்திருக்கிறீர். இன்னும் எங்களுக்கு ஜெயத்தை தருவீராக. சாத்தான் கொண்டு வருகிற எல்லா சோதனையிலும் எங்களுக்கு ஜெயத்தை தருவீராக. சாத்தான் ஒரு ஸ்கேர்க்ரோவாக இருக்கிறான், அவன் ஒரு பிளஃபாக இருக்கிறான். அவன் ஆண்டவர் அதிக தூரம் கிரியை செய்ய முடியாது. ரிமெம்பர் இட் இஸ் 6 inches லாங் என்று பிரதர் பென்காம்க்கு சொன்னீர். அவன் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் கிரியை செய்ய முடியும், ஆனாலும் மேற்கொண்டு அவன் கிரியை செய்ய முடியாது. எங்களுக்கு நீர் சரீர மீட்பை ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறீன். எங்களுக்கு ஆண்டவரே அந்த வெட்டிங் சப்பரை நீர் ப்ராமிஸ் பண்ணியிருக்கிறீன். இந்த பாடியிலிருந்து அந்த பாடிக்கு நாங்கள் செல்ல வேண்டும், இந்த உலகத்திலிருந்து அந்த உலகத்துக்கு நாங்கள் செல்ல வேண்டும். இந்த மெசேஜ் அதாக அவர் எங்களை அங்கே வழி நடத்துகிறது. நாங்கள் கேட்குற இந்த வெளிப்பாடு எங்களை அதற்கென்று ஆயத்தப்படுத்துகிறது. இந்த வசனத்தை கேட்ட அனைவரை நீர் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தாவே தொடர்ந்து எங்களை வழி நடத்தும். மாலையில் நடக்கிற ஆராதனை ஆசீர்வதியும், காலையில் வருகிற கர்த்தருடைய பிள்ளைகள் மாலையில் வந்து கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க இந்த நாளை முழுசுமாக கர்த்தருக்கென்று அர்ப்பணிக்கத்தக்கதாக உதவி செய்வீராக. இப்பொழுது நாங்கள் ஏறெடுத்த காணிக்கைகளை நீர் அங்கீகரிப்பீராக. கடைசி வாரத்தில் வந்திருக்கிறோம், இம்மட்டும் எங்களுக்கு உதவி செய்திருக்கிறீர். இன்னும் எங்களை ஆசீர்வதிப்பீராக, எங்களுடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதி, எங்களுடைய தேவைகள் அனைத்தையும் சந்திப்பீராக. எங்களுடைய பிரச்சனைகள் போராட்டங்கள் எல்லாத்திலேருந்து எங்களுக்கு விடுதலை தருவீராக. நீர் மைட்டி ஏஞ்சலாக வந்திருக்கிறீர். கர்த்தாவே எங்களை விடுவிக்கிறவராக வந்திருக்கிறீர், எங்களை பாதுகாக்கிறவராக வந்திருக்கிறீர். கடைசி காலத்தில் கொடிய காலங்கள் வந்திருக்கிறது, ஆனாலும் ஒன்று எங்களை சேதப்படுத்த மாட்டாது. நாங்கள் பாதுகாப்பான இடத்துல இருக்கிறோம் என்பதை அறிந்திருக்கிறோம். கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதுக்குள் ஓடி சுகமாக இருப்பான் என்று சொன்னோனாக உம்முடைய நாமம் உம்முடைய வார்த்தையாக இருக்கிறது. உம்முடைய வார்த்தையிலே நாங்கள் அடைக்கலமாக வந்திருக்கிறோம். எங்களை நீர்தாமே பாதுகாத்து கொள்ளும், எங்களுடைய தேவைகள் அனைத்தையும் சந்திப்பீராக. இந்த வசனத்தை கேட்ட அனைவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தாவே தொடர்ந்து மாலையிலே நீர் எங்களோடு கூட பேசுவீராக, அந்த நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தருவீராக. முழங்கால் பண்ணிட்டுருக்கிற அனைவரையும் நீர் ஆசீர்வதியும். சிறியோர் பெரியோர் எல்லாரும் மேலேயும் இரக்கமாயிரும். துதி கன மகிமையெல்லாம் உமைக்கே இறக்குறோம். எல்லாவற்றையும் கர்த்தரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.